تعالى وبركاته.
وعليكم السلام ورحمة الله وبركاته.
الحمد لله كفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأن ليس للإنسان إلا ما سعى وأن سعيه سوف يرى ثم يجزاه الجزاء الأوفى. صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், நமது புனிதமிகு இஸ்லாமிய மார்க்கத்தில் மூமின்கள் தங்களுக்கு இடையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஹயாத்தாக இருக்கும் பொழுதும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மௌத்திற்கு பிறகும் கூட நாம் எவ்வாறெல்லாம் நடக்க வேண்டும் என்ற வழிமுறையை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி கொடுத்துள்ளார்கள். அப்படிப்பட்ட புனிதமிகு மதத்திலே நாம் இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். நான் உங்களுக்கு முன்னால் எடுத்து சொன்னேன், பந்து மித்திரர்கள், சொந்தக்காரர்கள், வேண்டியவர்கள் மரணித்து விட்டால் அவர்களுக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. ஹயாத்தாக இருக்கும் வரைக்கும் தான் அவரோடு நமக்கு தொடர்பு, மரணத்திற்கு பிறகு அவருக்கும் நமக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்ற ரீதியில் இருக்க நமது மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. உயிருடன் இருக்கும் பொழுதும் சில கடமைகள், நம்முடன் இருந்தவர்கள் மரணத்துக்கு பின்னாலும் கூட அவர்களுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகளும் உரிமைகளும் இருக்கிறது என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கினார். அப்படிப்பட்ட கடமைகள் இருந்து ஒன்றுதான் மரணித்த பெற்றோருக்கு, உறவினருக்கு, சொந்தக்காரர்களுக்கு, நண்பர்களுக்கு, தமக்கு உதவியவர்களுக்கு நன்மைகளை சேர்த்து கொடுக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தியிருக்கிறார். அவர்களுக்கு எவ்வாறெல்லாம் நன்மையை சேர்க்க முடியும் என்று சொன்னால் அதற்கு பல வழிதுறைகள், வழிமுறைகள். முதலாவதாக அவர்களுக்கு துஆ செய்வது, துஆவின் மூலம் அவர்களுக்கு நன்மையை பெற்றுத் தருவது. இறந்து போனவர்களுக்கு அல்லாஹ்வே இவர்கள் எல்லாம் எங்களுக்கு ஒத்தாசையாக இருந்தார்கள், இவர்களுக்கு உரிய கூலியை நீ வழங்குவாயாக, உச்சஸ்தானத்தை தருவாயாக, அவர்களுக்கு மன்னிப்பை வழங்குவாயாக என்ற ரீதியிலே துஆ செய்வது ஒரு வழிமுறை. வேறொரு வழிமுறை என்னவென்று சொன்னால், அவர்களுடைய பெயரில் ஒரு தான தர்மத்தை செய்து, நிலையான தான தர்மங்களை செய்து அதனுடைய நன்மை அவர்களுக்கு சேர்த்து வைப்பது. பொருளாதார ரீதியிலே சொத்து சுகத்தை எழுதி வைத்து, அல்லாஹுடைய வழியில எழுதி வைத்து அதனுடைய நன்மையை அந்த இறந்து போனவர்களுக்கு சாட்டுவது, சேர்ப்பது. இதை தமிழிலேயும் சொல்வார்கள், ஈசால சவாப் செய்யறது, ஈசால சவாப் செய்யறது. ஈசால் என்றால் சேர்த்து வைப்பது என்பது அர்த்தம், சவாப் என்றால் நன்மை என்பது அர்த்தம். இந்த ஈசாலு சவாபு தான் கடைசியில் ஈசால சவாப்னு ஆகிப்போச்சு. அதனுடைய பொருள் இதுதான், சவாபை சேர்த்து வைப்பது. அந்த சவாபை சேர்த்து வைப்பதற்கு என்ன காரணம்? இருவரும் தொடர்பு இன்னும் அறுந்து விடவில்லை, ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு இன்னமும் இருக்கிறது. நம்முடைய சொந்தத்தார், பந்து மித்திரர்கள் மரணித்ததற்கு பிறகும் கூட அவர்கள் நம்முடன் வாழ்வதை போன்று அப்படி மதிக்க வேண்டும். எப்படி உயிருடனே தாயாரும் தாப்பனாரும் இருந்தால் எப்படி நடப்பீர்களோ அதுபோல் மரணத்திற்கு பிறகு வெறும் இடம் மாற்றம், நான் அதைத்தான் சொன்னேன், இன்திகால். இன்திகால் சொன்னால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்தல். ஒரு வீட்டை காலி பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு போனது மாதிரி, அடுத்த வீட்டுக்கு போயிட்டா மறந்துடுவோமா? தாய் தப்புன்னு வேற வீட்டுக்கு குடி போயிட்டாங்க, வேற வீட்டுக்கு போயிட்டாங்கல்ல, விட்டுருப்பா, நமக்கு தொல்லை தீந்து சட்டி சுட்டுச்சு கை விட்டுச்சுன்னு விட்டுருவோமா? விடமாட்டோம். அதை அவங்கள தாங்கி பிடிக்கிறோம், அவங்கள போய் நற்காரியங்களை செய்யறோம். அதே மாதிரி தான் மௌத்துக்கு பிறகு தொடரறிந்த நிலை அல்ல, உடலால் பிரிந்து விட்டோம். எப்படி நீங்க இந்தியா விட்டு போட்டு துபாய்க்கு வந்திருக்கீங்க, நானும் வந்திருக்கிறேன், உடலால பிரிஞ்சிட்டோம். நம்ம உயிர் பூரா எங்க இருக்கு உங்களுக்கெல்லாம் யோசிச்சு பாக்குறோமா இல்லையா? எல்லா நினைப்பும் வீட்டுல இருக்கும், அவங்களை நல்லது நடப்பீங்க, அவங்க நல்லது செய்ய வேண்டும் நினைப்பீங்க, எது கெட்டது வந்துடக்கூடாதுன்னு நினைப்பீங்க. இதுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு பிரியறோம், அங்கேயும் கண்ணுக்கு தெரிஞ்சுதான் பிரியறோம், சில பேர் மண்ணுக்கு கீழே போயிடுறாங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி அல்ஹம்துலில்லாஹ் இங்க இருக்கிற உயிர் அங்கேயும் இருக்குது, எந்த மாற்றமும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. ஹதீஸ்ல வருகிறது, ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளியதாக, ஒருவர் இறந்து விட்டால் இந்த இறந்தவரின் மீது அழக்கூடிய காரணத்தினால் இறந்தவருக்கு தண்டனை கிடைக்கிறது. லயுஆஸபு பிபுகாயி அஹ்லிஹி, இன்னல் மைத லயுஆஸபு பிபுகாயி அஹ்லிஹி, குடும்பத்தார் அழுவதின் காரணத்தினால் மரணித்தவருக்கு அல்லாஹ் தண்டனை வழங்குகிறான், அதாபை கொடுக்கிறான் என்று ஒரு வார்த்தை ஹதீஸிலே வருகிறது. இதை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஹஜரத்து இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு, ஹஜரத்து உமர் ரழியல்லாஹு அன்ஹு. இதை அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா திருத்தி கொடுத்தார்கள். குடும்பத்தார் அழுவதற்கு இறந்து போனவருக்கு எதுக்கு அதாபு? மரணித்தவர் அவர் பாவம் செஞ்சிருந்தா அவருக்கு அதாபு கொடுக்கலாம், இவங்க அழுகிறாங்கன்னு அவங்களுக்கு அதாபு கொடுத்தா இது இஸ்லாமிய முறை இல்ல. வலா தசிரு வாஜிரத்தும் விசிற உப்புரா, இன்னொருவருடைய சுமையை அடுத்தவர் சுமக்க மாட்டார், அவரவருடைய சுமையை அவரவர்கள் சுமப்பார்கள், இவர்கள் செய்யக்கூடிய பாவத்தை அவர் ஏற்க மாட்டார். இது குர்ஆன் ஆயத்து கூறுகிறது. அப்ப இது இன்னல் மையத்தலி வாழ்ந்தபூமி புக்காயி அகலிகி என்று வருகிறதே, இது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாயிற்றே என்ற பொழுது இதற்கு ஆயிஷா நாயகி ஒரு அழகிய விளக்கத்தை கொடுத்தார். உண்மையிலே அதாவது கொடுக்கிறார்கள் என்பது பொருள் அல்ல, உண்மையிலே ஒரு யகூதி இறந்து விட்டார், அந்த யகூதி இறந்து விட்ட நேரத்தில் ஒரு யூதன் இறந்து விட்டான், அந்த யூதனுடைய குடும்பத்தார் அழுது கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொன்னார்கள், அந்த இறந்துவிட்ட மனிதன் மீது பச்சாதாபப்பட்டு பரிதாபப்பட்டு கருணை காட்டி இப்படி இவர்கள் அழுகிறார்கள், அங்கேயோ அவனுக்கு அதாபு நடந்து கொண்டிருக்கிறது. இறந்தவர் வீட்டிலே அழுகை நடக்கிறது, இறந்தவனுக்கு அதாபு கொடுக்கப்படும் நிகழ்ச்சியை சொன்னார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிகழ்வை சொன்னார்கள், அழுவதினால் அதாபு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லவில்லை. ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள், இங்கே அழுகிறார், உண்மையும்தானே? ஒரு பெரிய ஆள் தலையை போட்டோம்னா எவ்வளவு பூமாலை சாத்திரம் போடுறோமா இல்லையா? பூமாலைக்கு மேல பூமாலை, பூமாலைக்கு மேல பூமாலையா போடுறோம். ஈமானோட போயிட்டா பரவாயில்ல, சீமானவன் ஈமான் இல்லாம செத்தாவன் எத்தனை மாலை போட்டாலும் அங்கே குண்டாந்து அடி விழுகும், அடி விழுகும். அதான் ஷேக் சாதி சொல்றாங்க, வெளியே மாலையா சாத்துறான், உள்ள நெருப்பு வந்துகிட்டு இருக்கு. கபருக்கு வெளியே பூமாலையா போடுறான், உள்ளுக்குள்ள இங்க நெருப்பு வந்துகிட்டு இருக்கு. அதே நபிகள் பெருமான் அரசர், உண்மை சகோதரர்களே, எனக்கெல்லாம் இந்த இறந்து போயிட்டு இந்த பெரிய பெரிய தலைகளுக்கெல்லாம் போகிறான் பாருங்க, மாலையை போடுறான், கேங்குறான், கொடியை இறக்கி விடுறான், கொடியை ஏற்றி விடுறான், சல்யூட்டை திருப்பி அடிக்கிறான், துப்பாக்கியை தூக்கி திருப்ப ஊன்றான், என்னென்ன வேலையெல்லாம் இந்த தோக்குமாக்கு வேலை பூரா செய்யறான் பாருங்க. நாட்டில் கொஞ்சம் நேரம் யோசிச்சா சிரிப்பு தான் வரும். இவனை இந்த பாடுபடுத்துறான் நாட்டு மக்களை, எவனோ செத்தா எல்லாத்துக்கும் லீவ், அன்னைக்கு பிள்ளைட்டும் பறக்காது, ஒன்றும் பறக்காது, அடுத்த போன ஆபரேஷனுக்கு போயிருக்கக்கூடிய டாக்டர் வரமாட்டான், இவன் இன்னொருத்தனையும் சேர்த்து கொண்டு போவான் போறேன். இது இஸ்லாமிய சித்தாந்தம் அல்ல, அவன் தேடிக்கிறது அவனுக்கு எவ்வளவு நல்ல முறையில தேடிக்கிட்டு போறானோ அந்த அளவுக்கு அவன் பலனை பெறான். இப்ப நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொன்ன நடந்த ஒரு நிகழ்வை சொன்னார்கள், இங்கே மையத்து இறந்து அடிபடுறது, இங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க, இதை இவர் தவறா விளங்கிக்கிட்டு இந்த மாதிரி இவங்க அழுகிறனால அதாவது கிடைக்குதுங்கிற முறையில சொல்லிட்டாங்க, உண்மையில் அது அல்ல என்று அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா விளக்கினார். இது ஒரு விளக்கம். இன்னொரு விளக்கமும் சொல்லப்படுது, அழக்கூடியவர்கள் அழுவதின் காரணத்தினால மையத்துக்கு அதாபு கொடுக்கப்படுதுன்னு சொன்னா அதாபு உண்மையில் அல்ல, இவங்க இல்லாத பொல்லாதலாம் சொல்லி அழுவான். அப்ப மலக்குமாறு அங்க கொண்டு குத்தி குத்தி காட்டி கேட்பாங்களாம், இவன் சொல்லுவான், வா ஜபலா, மலை மாதிரி இருந்தியே போயிட்டேம்மா. அவன் பெரிய மோசமானவனா இருந்திருப்பான், செத்ததுக்கு பேரு மலைம்மா, ஹாத்திமுத்தை போல வாழ்ந்தியாம்மா, சுத்த கருமையா இருந்திருப்பான், பெரிய கொடையாளியா இருந்தாமா. அப்ப மலக்குமார கேட்பாங்களா, நீ உண்மையிலே மலை மாதிரி தான் இருந்தியா? அவன் முதவே பதறி போய் கிடப்பான், இந்த மலக்குமார வேற குந்திர குத்துல இன்னும் கொஞ்சம் அதாபு கூடு. இதைத்தான் சொல்லப்பட்டது, இன்னல் மையத்தலை யுவாந்தபூதி புக்காய் அகலிகி, இவர்கள் சொல்லி அழுகிறார்கள், இல்லாத பண்புகளையும் தன்மைகளை எல்லாம் எண்ணி எண்ணி சொல்லுவார்கள், மலக்குமார்கள் இங்க குத்தி குத்தி காட்டுவார்கள், அந்த ஜபலுன், அந்த சஃபியுன் அந்த ஜவ்வாதுன் உண்மையில வாழ்க்கையில இல்லையடா, செத்து தலையை போட்டதுக்கு பிறடா எல்லாம் சொல்லி அழுகிறான், கடன் கொடுத்தவனா இருந்திருப்பான், அதனால சொல்லி அழுகிறான், பங்குதாரர் கொடுத்துருட்டு. இப்படி ஏகப்பட்ட இடத்துல நடக்க சோர்களே. இப்ப என்ன நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறந்து விட்ட மனிதர்களுக்கு நன்மையை சேர்க்கக்கூடிய வழிகள் இருக்கிறது. ஒன்று துஆவின் மூலமாக கொடுக்கலாம், மற்றொன்று அவர்களுடைய பெயரால் செய்யப்படக்கூடிய தான தர்மத்தின் மூலமாக கொடுக்கலாம். அந்த தான தர்மம் பொருளாதார ரீதியில் செய்யப்படக்கூடிய நன்மை, இது நிச்சயமாக சேருகிறது என்பதற்கு எண்ணற்ற ஹதீஸ்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். இல்லை, நான் நேற்று சில உதாரணங்களை கூட சொல்லி காட்டினேன். ஆசிபுன வாயிலுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈமான் கொண்டவராக இருப்பாரேயானால் நீ எத்தனை வேண்டாலும் அவர்கள் சார்பாக நோன்புவை, நன்மை கிடைக்கும். அவர் சார்பாக தானமும் தர்மம் செய்து கொள், அதற்கு நன்மை கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதே போன்ற சகோதரர்களே, நன்மையை சேர்த்து வைப்பதற்கு இன்னொரு வகை வணக்கம் இருக்கிறதே, அந்த வணக்கம் உடல் ரீதியான வணக்கம். உடல் ரீதியான என்ன, அங்கே காசு பணம் செலவழிக்கிறது இல்லை, வணக்க வழிபாடுகளை செய்யறது, அதனுடைய நன்மையை சேர்த்து வைக்கிறது. நோன்பு வைக்கிறோம், இன்னைக்கு ஒரு நோன்பு வச்சுட்டோம், இந்த நோன்புக்குரிய நன்மை கிடைக்கும். அல்லாஹ்வே இந்த நோன்புடைய நன்மையை என்னுடைய மருகமிற்கு நீ சேர்த்து வைப்பாயா, எனது தாய் இறந்து விட்டார்கள் அவருக்கு சேர்த்து வைப்பாய், தந்தை இறந்து விட்ட தந்தைக்கு சேர்த்து வைப்பாய, உறவினருக்கு சேர்த்து வை, அண்ணனுக்கு சேர்த்து வை, தம்பிக்கு கேட்பது. அல்லாஹும்மா ஔசில் தவாபமா சும்னா, அல்லாஹும்மா ஔசில் தவாபமா சல்லைனா, இப்படி என்றது அரபியில் ஓதுனாலும் தமிழ்ல ஓதுனாலும் எல்லா பாஷையும் அல்லாவுக்கு தெரியும், அதனால தாராளமா சொல்லலாம். என்ன மொழிகள்லாம் யார் கொடுத்தது? அல்லாஹ். வமின் ஆயாத்திஹி இஃப்திலாஃபு அல்சினத்திக்கும் வால்வாணிக்கும், அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்கள்ல இருந்து ஒன்றுதான் உங்களுடைய பல்வேறுபட்ட மொழிகள், பல்வேறுபட்ட நிறங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி கொடுக்குறான். அதனால எந்த மொழி, எல்லா மொழியும் அல்லாஹ் மொழிதான். அரபிக்கு சிறந்த ஒரு பட்டம், அதுக்கு சிறந்த பதவி ஏன் கிடைக்குதுன்னு சொன்னா குர்ஆன் அதுல வந்துச்சு. நம்ம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய மொழி அது. அதனால அந்த ஒரு மொழிக்கு சிறப்பு இருக்குது. இல்லாவிட்டால் மொழி என்ற ரீதியிலே எல்லா மொழியுமே சமம்தான். எல்லா நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, ஒருத்தர் பேனா விற்கிறவன் ரொம்ப ஹிக்மத்தா விற்றானா, இந்த பேனா அரபியும் எழுதும், இங்கிலீஷும் எழுதும், தமிழும் எழுதும், உருதும் எழுதும். அப்படி அவனை ஒரு அவனே பேனையை எடுத்துருக்கிறான், அப்பா கூட பரவாயில்ல, இத்தனை மொழி அது எழுது தெரியுமா, எவ்வளவு காசு நிறையா கொடுத்து வாங்கிட்டு போனான். அது பேனாவா எழுதுது? எழுத தெரிஞ்சவனுக்கு எல்லா மொழியும் தெரிஞ்சா பேனா எதையும் தானே எழுதும். மொழிகள் என்பது அல்லாஹ்வினால் அருளப்பட்ட மிகப்பெரிய வரப்பிரசாதம், அதுவும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கிடைச்சதுதான். அப்ப நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, இபாதத்தை செய்து அந்த இபாதத்துடைய நன்மைகளை அந்த மர்ஹூமீன்களுக்கு சேர்த்து வைப்பது, இறந்து போனவர்களுக்கு சேர்த்து வைப்பது. அந்த இபாதத்து என்ன? ஹதீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தா நோன்பு வருது, நோன்பு சொல்லப்பட்டிருக்கு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒரு பெண்மணி வந்தார் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சன்னிதானத்தில். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இன்ன உம்மிய மாத்தத் வ அலைஹா ஸௌமு நஸ்ரி அஃப அஸூமு அன்ஹா. அல்லாஹ்வுடைய ரசூலே, என்னுடைய தாயார் மரணித்து விட்டார்கள், அவர்கள் சில நோன்பு வைப்பேன் என்று நேர்ச்சி செய்திருந்தார்கள், ஆனால் நோன்பை நோக்க முடியாமல் இறந்து விட்டார்கள். இந்த காரியம் நடந்தா இத்தனை நோன்பு வைக்கிறேன்னு நேர்த்து பண்ணியிருந்தாங்க, காரியம் நடந்துருச்சு, நோன்பு வைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, அதுக்குள்ள அவங்க இறந்து போயிட்டார். அப்ப நேர்த்தை செய்யப்பட்ட நோன்பு அல்லாஹ்விற்கென்று நியத்து செய்யப்பட்ட நோன்பை செலுத்தியாகும். சொல்லும்போது செஞ்சுக்கிட்டு குரான் நல்லா சொல்லி காட்டுறான். சில பேர் இருப்பான், ஒண்ணுமே கிடைக்கலன்னா ஏகப்பட்ட நேர்ச்சை பண்ணுவான், எல்லாவே எனக்கு வேலை மட்டும் கிடைச்சிருச்சுண்டா, உனக்கு 30 நோன்பு வைக்கிறேன் எக்ஸ்ட்ரா, 200 ரக்காத்து தொழுகிறேம்மா, வேலை கிடைச்சது பிறகு போய் கேட்டா வேலை பழு ஜாஸ்தியா இருக்குமா, அதனால நோன்பும் வைக்கல. உண்மையிலே சொல்ல, நேர்ச்சை நீயத்து அல்லாஹ்விற்கென்று எண்ணப்பட்ட இந்த வணக்கங்கள் இறைவனிடத்துல கேட்கப்படும், இல்லாட்டி அது ரியாக்ஷன் ஆகும், ரியாக்ஷன் ஆகும், நிச்சயமா ரியாக்ஷன் ஆகும். எனக்கு தெரிஞ்ச சொந்தக்கார் ஒருத்தர், குழந்தை இல்லை, 20 வருஷமா குழந்தை இல்லாம இருந்துச்சு, துவா செய்ய சொன்னாரு, அல்ஹம்துலில்லாஹ் உட்கார வச்சு துவா செய்தேன், துவா செய்ததுக்கு பிறகு அவர் சொன்னேன், வெறும் துவாவில் ஆகிற காரியம் இல்லை, அல்லாஹ் இடத்துல இருந்து நீங்க கொஞ்சம் வசதியான மனுஷன் கூட கொஞ்சம் நேர்ச்சை பண்ணிக்கோங்க, எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா இத்தனை நோன்பு வைக்கிறேன், இத்தனை ரக்கா சொல்லுறேன், இவ்வளவு ஏழைகளுக்கு நான் வாரி வழங்குறேன்னு உங்களால இயன்றத எண்ணி நீங்க செய்திருங்க. நேர்ச்சை பண்ணிக்கிட்டாரு, நேர்ச்சை பண்ணாரு, தொழுகவும் செஞ்சாரு, நோன்பு கூட வச்சுட்டாரு. ஆனா கஞ்சா காசை கொடுக்கல, வெளியே விடல, குழந்தை பிறந்துருச்சு. அல்லாவுடைய கிருபையில குழந்தை பிறந்துச்சு. எப்ப சொன்னாலும் கொடுக்குறேன் மோடானா, கொடுத்துடணும் மோடானா. அப்ப அல்லாவை என்ன நினைச்சதாகும் அது? அல்லாவை ஏமாறி நினைச்சா? என்னோட செஞ்சுக்கிட்ட உடன்படிக்கை நீ முறையா நிறைவேற்று, உனக்கு நான் என்னெல்லாம் வாக்கு கொடுத்துருக்கணும் சரியா செலுத்துறேன். அப்ப நாம நியத்து செய்தத கரெக்டா கொடுக்கணும். அவர் கொடுக்கல. கடைசி என்ன வாச்சு தெரியுமா? சொத்து சோம் பூரா போச்சு, அவரு அவுட். இந்த புள்ள இன்னைக்கு அனாதியா நிக்க. இது கண்கூட பார்த்தது சகோதரர்கள். ஆயினால அந்த அம்மா கேக்குது, எங்க அம்மா இறந்து போச்சு, நோன்பு வைக்கிறேன்னு நியத்து வச்சிருந்துச்சு, நேச்சர் செஞ்சிருச்சு, நோன்பை நிறைவேற்ற முடியல, போய் சேர்ந்துருச்சு. அப்ப அசூமான்ஹா, என்னுடைய தாயினுடைய குலத்திலிருந்து நான் நோன்பை நோட்டுக் கொள்ளலாமா? அந்த பெண்மணி கேட்டார்கள். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உதாரணம் காட்டி சொன்னாங்க. பாருங்க, உதாரணம் விளங்க வேண்டியது. அப்பத்தான் அந்த குரான் ஓதி சாட்டலாமாங்கிறது விளங்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அப ரஐதி பெண்மணிய பார்த்து, ஏமா உங்க அம்மா மேல கொஞ்சம் கடன் இருந்துச்சு, கடனை கொடுக்காம அந்த அம்மா போய் சேர்ந்துருச்சு, கடன்காரன் ரோட்டில் நிற்கிறான், உங்க அம்மா சார்பா அந்த கடனை செலுத்தினா அந்த கடன் நிறைவேற்றப்பட்டதா ஆகுமா ஆகாதான்னு கேட்டேன். நான் என்னன்னா, 10,000 ரூபாய் கடன் வாங்கி வச்சு கடனை கொடுக்காம போயிடுச்சு, அந்த 10,000 ரூபாய் என் மகன் கொடுக்குறாரு அம்மா சார்பா, திரும்ப ஆகரத்தில் வந்து பிடிப்பானா? பிடிக்க மாட்டான், ஆகரத்தில் பிடிக்க முடியாது. அப்போ அவன் செலுத்தப்பட்ட கடன் நிறைவேற்றப்பட்டதாக அல்லாஹ்வுடைய இடத்துலையும் கணிக்கப்படுதா இல்லையா கேட்கிறாங்க. இது செலுத்தப்பட்டதாக ஏற்கப்படுமா இல்லையா கடனை? காலத்து நாம் ஆமா ரசூலுல்லா, அவங்க சர்வ கடனை கொடுத்துட்டா அது நிறைவேற்றப்பட்டதானே ஆகும். கால ஸல்லல்லாஹு அலைஹி ஃபஸூமி அன்ஹா, அப்படி என்றால் உங்களுடைய தாயுடைய புறத்திலிருந்து நீங்கள் நோன்பு நோருங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, நன்மையை சேர்த்து வைக்கிறது இல்ல, கடமையே இறங்குதுங்க. நன்மையை சேர்த்து வைக்கிறது எக்ஸ்ட்ரா போய் சேர்றது, தாய் மேல இருந்த கடமை நீங்குது. புள்ள செஞ்சுட்டான், அவங்க சார்பா நோன்பை நோற்பது காரணத்தினால நோன்பு நோற்க வேண்டிய கட்டாய கடமை தாயின் மீது இருந்ததே, அது நீக்கப்படுகிறது, நீங்கி விடுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லுகிறார்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மம் மாத்த வஅலைஹி சியாமுன் சாமான்ஹு வலியும், ஒரு மனிதன் நோன்பு நோற்க வேண்டியது இருந்து நோன்பை நோற்காமல் இறந்து விடுவானே ஆனால் அவனுடைய சார்பாக அவனுடைய வாரிசுதாரர்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். வெறும் விட்டுட்டு போற சொத்துக்கு மட்டும் முன்னால வந்து நிக்க கூடாது. தப்பா கோடிக்கணக்க விட்டுப்பட்டு நான் தேங்க உரிமையாளன்ட்டு வருவான், கேச போடுவான், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவான், கடனை வச்சுட்டு போட்டுவன், அவருக்கு நமக்கு ரொம்ப காலமா பேச்சுவார்த்தை இல்லைங்க, சம்பந்தமே இல்லாம அப்படி சொல்லி காடுவான். சகோதரர்களே, இது பந்து மித்திரம் அல்ல, இது பெரிய மாறுவாடி தனது. லாபம் கிடைச்சா எடுத்துக்கிறது, நஷ்டம் கிடைச்சா ஓடி போயிருது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மம் மாத்தவாலைஹி சியாமுன் சாமான்ஹு வலியு, புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ். ஒருவன் நோன்பு கடமையான நிலையில மறுத்து விடுவானையால் அவனுடைய வாரிசுதாரர்கள், உரிமையாளர்கள், சொந்தக்காரர்கள் அவனுடைய சார்பிலிருந்து நோன்பு நோர்க்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடமையானது மையத்து மேல, இறந்து போனவன் மேல, இவன் நோன்பு நோக்கிறதுனால இந்த கடமை நிறைவேற்றப்படும், அது ஏற்கப்படுது, அல்லாஹ் இடத்துல அங்கீகரிக்கப்படும். இப்ப என்ன தெரியுது? நோன்பு போன்ற வணக்கங்கள், வழிபாடுகள், அவனுடைய சார்பா இறந்து போனுடைய சார்பாக உயிரோடு இருக்கக்கூடிய சொந்தக்காரங்களோ தொடர்புடையவர்களோ அது செய்தா அது அல்லாஹ் இடத்துல அங்கீகரிக்கப்படும். பொருளுடைய ரீதியில சதக்கா செஞ்சாலும் போய் சேருது, நோன்பு போன்றது ஒரு விவாதத்தையும் செய்தாலும் கூட அதுவும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் ஏற்கப்படுது. இன்னொரு ஹதீஸ்ல ஓட வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ்ரத் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், மம் மாத்த وعليه صيام شهر فليطعم عنه لكل يوم مسكينا ஏதாவது ஒரு நபர் இறந்துட்டார், ஒரு மாத காலம் நோன்பு நோக்கல, அந்த நோன்பை அவருடைய நோன்பிற்கு பகரமாக சொந்தக்காரர்கள் ஒவ்வொரு நோன்பிற்கு பகரமாக ஒவ்வொரு மிஸ்கீனுக்கு ஒரு நாளுடைய உணவை வழங்கட்டும் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நோன்பை நிறைவேற்றுறதுக்கு ரெண்டு வழி, ஒன்னு நோன்பையே வைக்கணும். இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு வயதானவர் அல்லது நோயாளி, அந்த நோய்பட்டவருக்கு நோன்பு வைக்க முடியல, சட்டம் என்ன, நோன்பு வைக்கணும். இதுக்கு பிறகு அவர் நல்லாயிருவாரு. இப்ப பலகீனமா இருக்கிறாரு, நோன்பு வைக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்றாரு. வயோதிக நிலை அல்லது நோயுடைய நிலை உங்களுக்கு சட்டம் என்னன்னு சொன்னான மரீதன். குர்ஆனுடைய ஆயத்தில் அல்லாஹ் சொல்றா, நோயாளி ஆயிட்டீங்க அல்லது பயணத்துல போறீங்க, ஃபஇத்தத்துமின் அய்யாமின் உஹர், வேறு காலங்களில் அதை நிறைவேற்றுங்க. மற்ற கொண்ட சிஹத் ஆயிடுச்சு, சரி ஆயிட்டோம், குணமாயிட்டோம், அந்த நோன்பு வைக்கணும். கொஞ்சம் தாக்கத்து வந்துருச்சு, வயோதிகரா இருந்தவருக்கு முதுமையில கொஞ்சம் தாக்கத்து இழந்தாரு, இப்ப கொஞ்சம் புஷ்டியா இருக்கிறாரு, தாக்கத்து வந்துருச்சு, நோன்பு வையுங்க, அடுத்த காலத்தை மாத்தி வைக்கிறது. தெரிஞ்சதா, இப்ப நிறைய பேர் இந்த சுகர் பேஷண்ட் இருக்கிற காலம், ஃபேக்டரி எல்லாருக்குமே ஓப்பனா இருக்கு, சின்ன ஃபேக்டரி பெரிய ஃபேக்டரின்னு வித்தியாசம் இருக்குமே தவிர எல்லாருக்குமே, யாரை கேட்டாலும் சுகர். சுகருடைய விசேஷம் என்ன, கொஞ்ச நேரம் ஆனவனே பசிக்காரு, அதுதான் இல்லையா. ஆனா நோன்பு வச்சு பாருங்க, ரொம்ப பேருக்கு அந்த எண்ணத்திலே இருப்பாங்க, ஓஹோ நோன்பு வச்சா எப்படி தாங்கம்மா, நான்லாம் பல சஹர் செஞ்சுட்டேன், சஹரே செய்யாமையே நோன்பு வச்சிருக்கேன், நானும் சுகர் தான், நம்மளும் ஃபேக்டரி தான், எந்த வித்தியாசமும் இல்லை. நான் கூட சகோதரர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஒரு இடத்துல ட்ரெயின்ல இறங்கினேன் ஈரோட்டில், நோன்பை திறந்துட்டு ஒன்றும் சாப்பிடல, பயணத்துல வந்துகிட்டு இருக்கிறேன், ஒண்ணுமே சாப்பிடல, சாப்பிட முடியல, வெறும் தண்ணியை திறந்துட்டு கொஞ்சோண்டு எதையோ சாப்பிட்டேன், ரெண்டு பேரச்சு முறை நம்ம சாப்பிட்டது, சரி எங்களை வழியில சாப்பிட்டுக்கறலாம், சஹர்லயாவது பாத்துக்கறலாம், சேர்ந்து ஒரு முடிவு பிடிக்கலாம் அப்படின்னு நியத்து வச்சிருந்தேன். ட்ரெயின்ல ஏறி உட்காந்ததுக்கு பிறகு ட்ரெயின் திண்டுக்கல்ல வாங்கியிருக்கணும்னு மறந்துட்டேன், அடுத்து எங்கேயாவது கிடைக்கும்னு பார்த்தா எல்லா பக்கமே இருட்டடிக்கும், ஒரு பக்கம் ஒண்ணும் கிடைக்கல. ஈரோட்டில் 3:30 ட்ரெயின் வந்து நின்றுச்சு, இறங்கி ஹாஜிராலேசலா சபா மருவால ஓடின மாதிரி ஓடனேன், இங்கிட்டு இருந்து அங்கிட்டு ஓடனே, அங்கிட்டு இருந்து இங்கிட்டு ஓடனே, ஓடி ஏதாவது ஒரு பண்ணு கிடைக்குமா, ஒரு வாழைப்பழம் கிடைக்குமா, பசியோ உயிரை திங்கிது, சகர் வேற செய்யும், அடுத்து நோன்பு பயணத்துல எல்லாம் விடுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கான், இல்லன்னு இல்ல வைக்கலாம் தான், நோன்பு விட்டுறலாம், நோன்பு காலத்துல நோன்பு விட்டு போட்டு மற்ற காலத்துல வைக்கிற நோன்புக்கு என்னங்க மதிப்பு இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, பயணத்துல நோன்பு வைக்கிறத சிறந்ததுன்னு ஒரு ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறாங்க, அனுமதி இருக்குது, அனுமதி, அதனுடைய சட்ட ரீதியான அனுமதி இருக்குது, அதுல எந்த தடையும் இல்லை. அதனால இங்கிருந்து அங்கே அங்கிருந்து எங்க சுத்தி சுத்தி பார்த்து ஒரு பொருளும் கிடைக்கல. ட்ரெயின் போயிருந்து ஏறி உட்காந்துட்டேன், அங்கே பார்க்கும் பக்கத்துல ஒருத்தர் தண்ணி வச்சிருந்தார் கொஞ்சம், அந்த தண்ணியை வாங்கிட்டு சொன்னேன், அல்லாவே இதுதான் எனக்கு சஹர், பசி நல்ல உயிரை திங்கிது, எனக்கு இந்த சத்து பூரா இந்த தண்ணியில வந்துடணும் அப்படின்னு சொல்லி குடிச்சு, ஒரு 3 குடிச்சு, நான் வேற என் சகர்லாம் மூக்கு பிடிக்க சாப்பிட்ட சகர்ல கூட அந்த மாதிரி எனக்கு நிறைவு ஏற்படல, எந்த பசியும் இல்லை, களைப்பு இல்லை, எந்த உடல் ரீதியா பலவீனம் இல்லை, இப்பவும் ஆச்சு, இங்கேயும் இங்கேயும் ஆச்சு, உங்க இங்கேயும் வச்சு போட்டு நிம்மதியா தூங்கி ஆச்சு. காலையில எந்திரிச்சு எத்தனையோ சகர் இல்லாம வச்சிருக்கிறோம், குறையே வர்றதில்லை சகோதரர்களே. இஸ்லாம் சத்தியம்ங்கிறதுக்கு இதுவும் ஒரு ஆதாரம், இதுவும் ஒரு அத்தாச்சு. அவன் அவன் உண்ணாவிரதம் இருக்கிறான் பாருங்க, சோத்தை மட்டும் திங்க மாட்டான், மற்ற எல்லாத்தையுமே காலி பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்படி இருந்தா கூட சாயந்தரத்துல பார்த்தா அப்படியே தொங்குவான், துவச்சு போட்ட துணி மாதிரி தொங்குவான். ஒரு 3 இருந்தானா அவன் இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் தான். நம்ம எத்தனை நோன்பு வைக்கிறோம், எப்படி வைக்கிறோம், அல்லாஹ் அந்த ஊட்டச்சத்தை கொடுக்கிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஸூமு விசால ஸௌமல் விசாலி, தொடர்படியான நோன்பை நீங்கள் வைக்காதீர்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு. உம்மத்து மேல இரக்கம் காட்டி அது உங்களுக்கு பலவீனத்தை கொடுத்துடணும். அப்ப யாரோ கேட்டாங்க, நாயகமே தாங்க வைக்கிறீங்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஒரு சகர் செய்யறது, 2 3 நோன்பு வச்சிருவாங்க, ஸௌமல் விசால்னு அதை சொல்லுவாங்க, தாங்க வைக்கிறீங்களே. இப்ப நபிகள் நாயகம் சொல்லாலே சொன்னாங்க, என்ன மாதிரி நீ ஆயிருவியா, எனக்கு அல்லாஹ் உண்ண கொடுக்கறான், திங்க கொடுக்கறான், குடிக்க கொடுக்கறான், கொடுக்கறானா வேற எங்க இருந்து இறங்குதுங்கிறது இல்லை, அந்த சக்தியை கொடுக்கறான், எனக்கு எல்லாமே டபுள், வணக்கங்களில் டபுள் தஹஜ்ஜத் தொழுகிறதும் ஃபர்து. தஹஜ்ஜத் விட்டு போச்சுன்னா பகல்ல அதை கலாவும் செய்வேன் நான். அசருக்கு பிறகு நீங்க நபில் தொழுவது மக்ரூஹ், ஆனா நான் தொழுவேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, எனக்கு விசேஷ உரிமைகளையும் உடைமைகளையும் கடமைகளையும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான், அதனால என்ன நீங்க உங்களோட ஒப்பிடாதீங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்படியாக ரெண்டு மூணு ஒவ்வொரு தடவையும் சகரிச்சீங்க. பரக்கத்தை வேணும்னே விடக்கூடாது, தூங்கி போட்டோம்னா அடுத்த விஷயம். பரக்கத்துடைய உணவு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினார். அருமைச்சோர்களே, நோன்புல இப்ப சுகர் பேஷண்டா இருக்கிறோம், டாக்டர்லாம் ரொம்ப மிரட்டுவாங்க, அதிகமா ஈமான் இல்லாத வேலைதான் டாக்டர் ஆகுது. நம்ம ஆளுகளை சொல்லிங்க, பொதுவா பாத்தீங்கன்னா அப்படி இருப்பாங்க. சின்ன இருந்துட்டு கூட ஓஹோ நோன்னு என்ன நோவோ, அது ஒரே வார்த்தை நத்திங் நத்திங். என்னத்தை படிச்சுட்டு வந்தாங்க நத்திங். அதனால நான் எல்லாத்தையும் சொல்றது, இந்த மாதிரி மசாலா கேட்க வந்தா முஸ்லீமான ஈமான்தாரியான டாக்டர்கிட்ட போய் ஆலோசனை கேளுங்க. அவன்கிட்ட கேளு, நோம்பு வைக்க வேணாட்டா விட்டு, நோம்பு வையினா வை. மற்ற எல்லா டாக்டர்ட்டையும் போனா அவனே தொழுகிறதில்ல, அவனே நோம்பு வைக்கிறதில்ல. அவன்கிட்ட போய் கேட்டா என்ன சொல்லுவான், தான் கம்பெனியா சேர்க்க பார்ப்பான், தான் லிஸ்ட்ல ஆள் வரட்டுன்னு சொல்லு. அதனால அல்லாஹ்வுடைய கிருபையால நோன்பு என்பது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய வரப்பிரசாதம். அப்ப நோயின்னு ஆயிடுச்சு, வைக்க முடியல, அனுமதி இருக்கு, அடுத்து தள்ளி வச்சுங்க. பழித்தத்தும் மின் ஐயாமின், பயணத்தில் இருக்கிறீங்க, வைக்க முடியாத சூழ்நிலை, தள்ளி வச்சுக்கலாம், அனுமதி இருக்குது. அதே நேரத்தில் ஒருத்தருக்கு இனிமேல் அவர் நோயை விட்டு எந்திரிக்க மாட்டார், படுத்த படுக்க இனி அப்படியே கோமாவில் கிடக்கிறார், அல்லது சுய நினைவு இருக்குது, எதையும் உண்ண முடியாது, பருக முடியாது, அலட்ட முடியாது, எந்திரிக்க முடியாது, இப்படி நிலை ஒருவருக்கு வந்து விட்டால் அப்பவும் வணக்கத்துக்கு விடுப்பு கிடையாது, லீவு கிடையாது. புரிஞ்சதா? தொழுகைக்கு லீவு இல்லை, நோன்புக்கு லீவு கிடையாது, அது செய்தாகணும், கொஞ்சம் முன்ன பின்ன செய்யணும். தொழுகையா இருந்தா சொன்னோம், நின்று தொழுக முடியலையா உட்காரு, உட்கார முடியலையா படுத்துக்கிட்டு செய்ய, சமிக்கையும் செய்யணும். கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க, ஒருத்தர் நீச்சல் தெரியாம ஆத்துல குதிச்சுட்டான், உள்ள முங்குறான், எந்திரிச்சு வர்ற நிலைமை இல்லை, தொழுகையோட உணர்வு அவனுக்கு அந்த நிலையில இருக்குன்னா அதே நீயத்திலேயே அவன் மௌத்தாகணும்னு எழுதியிருக்கு. அந்த நீயத்தோட மௌத்தா, மௌத்தா போறதுதான் அவன் எந்திரிக்க மாட்டான்னு தெரியுது, அவனுக்கு தெரியும் நீச்சல் தெரியாதவன், அப்பவும் தொழுகைக்கு விடுப்பு இல்லை சகோதரர்களே. அதே மாதிரி நோன்புடைய விஷயத்தில் கூட நோயாளி ஆயிட்டான், முடியாதவன் ஆயிட்டான், மாத்தி வை, உண்மையிலேயே முடியாது, இனிமேல் அவர் மாத்தி வைக்கிறதுக்கு உண்டான சான்ஸும் இல்லை, இனிமேல் எந்திரிக்க சான்ஸ் இல்லை, அல்லது பலமும் திரும்ப கிடைக்கும் நம்ப முடியாதுன்னு வந்தா மார்க்கத்துல அதுக்கும் ஒரு வழி சொல்லப்பட்டது. என்ன, ஒவ்வொரு நோன்புக்கு பாராம ஒரு மிஸ்கீனுக்கு உண்டான ரெண்டு நேரம் உணவை கொடுத்துரு, ஒரு அரை மரக்கா இன்னைக்கு கணக்குப்படி யாரத்தாலும் ஒரு ரெண்டு கிலோன்னு வைங்க. இந்த சதக்கத்தில் பித்தர் கொடுக்குறீங்களா இல்லையா, எவ்வளவு கொடுக்குறீங்க? நோன்பு வந்தாட்டும் ஞாபகம் வரும், பதினஞ்சு திரவமா கயிறு அல்லமதுல அந்த விலையை நிறைஞ்சிருப்பாங்க, பதினஞ்சு திரவமோ இருபது திரவமோ என்ன நிர்ணயம், ஒரு ஒன்றே முக்கால் கிலோ கோதுமைன்னு சொல்லுவாங்க, அல்லது அதுக்குரிய விலைன்னு சொல்லுவாங்க. இந்த அளவிற்கு ஒரு நோன்புக்கு ஃபிதியா கொடுக்கறதுன்னு சொல்றது, அதற்கு பகரமாக செலுத்த வேண்டிய ஒரு பகரம் இது, கப்பாரா அல்லது ஒரு ஃபிதியா என்ற வார்த்தையை சரியத்தில் பயன்படுத்தப்படுகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒருவன் ஒரு மாத நோன்பை விட்டு இறந்து விடுவானேயானால் ஒரு மாத நோன்பை இவன் வைப்பதற்கு அவனுடைய வாரிசுகள் வைக்கிறதுக்கு சிரமமா இருக்கும். ஒரு நோம்பு ரெண்டு நோம்பு தான் வச்சிடலாம், ஒரு மாத நோன்பு வையண்டா, இவன் வைக்கிறதே பெருசு, அவை சார்பா வையண்டா, பெரிய பார தூரமா போயிடும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கும் வழிய சொன்னாங்க. மம் மாத்த வாலைஹி சியாமு ஷஹரின் ஃபல் யுத்இம் அன்ஹு லிகுல்லி யௌமின் மிஸ்கீனன், அந்த இறந்து விட்டவனுடைய சார்பாக வாரிசாக இருக்கக்கூடியவன் ஒவ்வொரு நோன்புக்கு ஒவ்வொரு நாளைக்கு பகரமாக ஒரு மிஸ்கீனுக்கு உண்டான உணவை அவன் சாப்பிட கொடுக்கட்டும், உண்ண கொடுக்கட்டும் என்று இறந்து போன மனுஷனுக்கு சார்பா அவனுடைய நோன்பை நிறைவேற்றுறதுக்காக வேண்டி ஹயாத்தா இருக்கிறவன் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவளிக்கும்படியும் சொன்னார். அப்ப இதனுடைய நன்மை போகுதா இல்லையா, அந்த இதன் காரணத்தினால அவனுடைய கடமை இறங்குதா இல்லையா, அல்லாஹ் கேட்க மாட்டாங்க. ஏன்பா நோன்பு வைக்காம வந்துட்டான்னு கேட்டா, என் ஆள் வச்சுட்டான், என் மகன் வச்சுட்டான், என் தம்பி வச்சுட்டான், அல்லாவே அது தெரிஞ்சு போயிடுவாங்க, கரெக்டா போயிடுவாங்க. இங்க இருந்து நன்மை சேர்ந்த உடனே அவருக்கு லெஸ் ஆக ஆரம்பிக்கும், இல்லைன்னா அடி விடும். இங்க இருந்து போகுது என்னப்பா விஷயம், ஆள் வச்சுட்டான்ப்பா, கொடுத்துட்டான்ப்பா, அப்ப விடுதலை ஆயிரு. அப்ப என்ன ஆகுது, உயிரோட இருக்கக்கூடிய மனிதன் மரணித்த மனிதனுக்கு நன்மைகளை சேர்த்து வைப்பதற்குண்டான வழிகள் பலவிருக்கிறது. பொருளாதார ரீதியிலே தான தர்மங்கள் செய்தும் சேர்க்கலாம், நோன்பு போன்ற வணக்கங்கள், சல்லி காசுங்க செலவு இல்லை, அஞ்சு பைசா செலவு இல்லை, ஆனா நோன்பு நோத்து அந்த நன்மையை சேர்த்து வைக்கலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழியை காட்டினார். அப்ப பொருளாதார ரீதியிலையும் செய்யலாம், பொருளாதார ரீதி இல்லாம உடல் செய்யப்படக்கூடிய வணக்கங்களையும் அவனுக்கு சேர்த்து வைக்கலாம் அஹம்துல்லா. அதே விதமாக பொருளும் உழைப்பும் சேர்ந்த வணக்கம் எது? ஹஜ். அந்த ஹஜ்ஜையும் கூட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்தவருக்கு சார்பாக ஹயாத்தா உள்ளவருக்கு வைக்கும்படி கட்டளையிட்டார், வைப்பதற்கு அனுமதி அளித்தார். ஹதீஸில் வருகிறது, இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், அன்ன இம்ராத்தன் சினான் இப்னு சலிமத்த அல் ஜஹனிய ஸஅலத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன உம்மஹா மாதத் வலம் தஹுஜ்ஜ அஃப யுஜிஸுஹு அன் தஹுஜ்ஜ அன்ஹா. ஒரு பெண்மணி வந்தாங்க, ஜஹனி கபீலாவை சேர்ந்தவர்கள், இந்த கிளையாரை சேர்ந்தவர்கள். சொன்னார்கள், நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் தாயார் இறந்துட்டாங்க, அவங்க ஹஜ்ஜு செய்ய முடியல, ஹஜ்ஜு செய்ய வேண்டியது இருந்துச்சு, ஹஜ்ஜு செய்யாம போயிட்டாங்க. அவர்கள் சார்பாக ஹஜ்ஜு செய்யப்பட்டால் அது ஏற்கப்படுமா, அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுமா, என்னுடைய தாயாருடைய அந்த கடமை நீங்குமா, நான் செய்வதுடைய ஹஜ்ஜுடைய நன்மை என் தாயாருக்கு போய் சேருமா? அந்த பெண்மணி கேட்கிறார். அதிகமாக ஹதீஸில் பார்த்தா பொம்பளை புள்ளையதான் வந்துருது, ஆம்பளை வந்து குறைவு. தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பெண் பிள்ளைகள் தான் அதிகமாக உணர்வாங்கன்றது உணருது. நம்மளாம் அப்படி இல்லை, நேற்று கூட கேட்கும்போது சொன்னார், எங்கள் அம்மா சரியாக ஒத்து வர மாட்டேது. சகோதரர் நல்ல இடத்துல கேட்குறாரு, நான் அவங்களை கூட எடுத்து சொன்னேன், தாயாரை தான் நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணணும், தாயார் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது, அவங்களுக்கு நாம தான் கடமைப்பட்டிருக்கிறோம், நம்மளை பெத்து கொடுத்ததே ஒரு பெரும்பாக்கியம், இல்லாட்டா இந்த முகரை எங்க நம்ம பார்த்துருப்போம், இந்த உலகத்தை பார்த்துருப்போமா, அந்த அம்மா பெறாமல் இருந்திருந்தா. அதனால அந்த அம்மா பட்ட பாட்டுக்கு எவ்வளவு வளர்த்துருப்பாங்க யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் இன்னைக்கு மீசை முறுக்கிட்டோம் அவ்வளவுதான், நீங்க கிடந்திருக்கும் போது ஈய ஒட்ட விடுவாங்களா, எறும்பு ஏற விடுவாங்களா, நீங்க ஒண்ணுக்கு ரெண்டுக்கு இருந்துட்டா என்ன சந்தோஷமா அந்த அம்மா தொடைக்கும் பாத்திருக்கீங்களா, பெத்த உள்ள மூத்திரம் வச்சுட்டா சீச்சின்னு ஒதுங்குவோம் நம்ம. தகப்பனா இருக்கிறவன் தாய் என்ன செய்யும், சிரிச்சுக்கிட்டு அடே பேஞ்சிட்டியா ஈரமாக்கிட்டியா, சிரிச்சுக்கிட்டு என்னமோ சந்தனத்தை கொட்டினது மாதிரி நினைச்சுக்கிட்டு அப்படியே சீலையில் ஆடணும், அப்படியே துணியில் ஆடணும். எத்தனை தடவை பார்த்துருக்கோம், எத்தனை தடவை அள்ளியிருப்பாங்க. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கும்போது கூட, நீ தாய் தகப்பனுக்கு துவா செய்யும் போது சின்ன பருவத்தில் என்னை எப்படி அவங்க வளர்த்தாங்களோ அதை சொல்ல துணிருக்கு, ஏன்னா கொஞ்சம் பெருசாயிட்டா கூட தண்டகண்டு வரும். சிறு பிராயத்தில் சுத்தமான மஹப்பத், எதிர்பார்ப்பு இல்லாத மஹப்பத், எவ்வளவு பெரிய அவங்க மேல இரக்கம். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, சிறுபிராயத்தில் என்னை எப்படி வளர்த்தார்களோ அப்படி அவர்களுக்கு நீ கூலியை கூடு, அவர்களை நீ அவர்களுக்கு ஆதரி அல்லாவே என்கிற சிறுபிராயத்தை சொல்லி துவா செய்ய சொல்லியிருக்கு. அவ்வளவு வளர்க்குறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு எவ்வளவு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். நேற்று கல்யாணம் முடிச்சிருப்பா, இன்னைக்கு தான் வந்திருப்பா, 1000 ரூபா மகருக்கு ஒப்புக்கொண்டேன்னு வந்து சேர்ந்திருப்பா, உடனே டக்குன்னு மாறிடுறதா, மாறலாமா, அனுசரிச்சு நடக்கணும், ரெண்டு பேரும் அனுசரிக்கணும். இங்கேயும் மனைவி மேல வஞ்சகம் செய்யுங்கன்னு சொல்லல, கொடுமை செய்யுங்கன்னு சொல்லல, அவங்களையும் அனுசரிக்கணும். ரெண்டு பேரும் பொதுவா ஒத்து போகாதுதான், ஆனா இருந்தாலும் நம்ம தான் அனுசரிச்சு போகணும். நான் நேத்து கூட சொன்னேன், இப்படி எல்லாம் நிறைய செய்யறாங்க, ஹிக்மத்தா பேசிட்டா ஒண்ணு கூட இல்லை. அவர் நம்ம ஊர்ல இன்னும் இருக்கிறார், அவர் சொல்லிட்டே போவார் மனைவிட்ட, இந்த வாரம் எங்க அம்மா முன்னால உன்னை மிரட்டுமே, நீ ஒன்னு நினைச்சுக்கிற கூடாது. அங்க பக்கத்துல போயிட்டு அந்தம்மா, ஏப்பா உன் மொண்டாட்டி என்ன செய்யறா தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னு, அப்படி அவங்க சொல்லிட்டா எடுமா அந்த அருவாளை, மதுரை சொல்லி வச்சுட்டு வந்திருக்கிற மனைவி கோவம் வருமா, அந்த மடையடே அருவாளை குழுவால் கொண்டு வெட்டி போடாதடா, வேணாடா என்ன இருந்தாலும் நம்ம மருமகடா, டக்குனு மாறி. இப்ப ரெண்டு பேருக்கு என்ன சந்தோஷமாயிருக்கும், சந்தோஷமாயிடுது, இப்படி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இருக்கணும். இதைத்தான் சொல்றாங்க, மனைவிமார்கள்ட்ட தேவைக்கு பொய் கூட சொல்லலாம், பொய் சொல்லலாம், பொய் சொல்லலாம், காசு எடுத்து வச்சு நான் எடுக்கலான்னு சொல்லிடுறாங்க. அவள் சந்தோஷப்படுத்துறதுக்கு உன்னை மாதிரி அழகு இருக்கியா பாப்பா, நீ தான் ரொம்ப பாக்குறதுக்கு எப்படி இருந்தாலும் அப்படி சொல்லிட்டு அவள் புரிந்து போவான். இது ஒரு வகையான பொய் தான், அப்பா நீ இருக்கிற, நீ தான் எங்க அம்மாவை பாத்துக்கிறனா, உன்னை விட்டா எங்க அம்மாவுக்கு என்ன கதி, நீ தானே பாக்குறோம், அந்த மாலுக்கு யாரு, யார் உன்னை எப்ப பார்த்தாலும் அந்த அம்மா போகிறது, என்னைக்குமே போகிறது இருக்காது, இருந்தாலும் சொல்லணும். இப்படி பொய்களை ஹதீஸ்ல வருது, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரண்டு கூட்டத்துக்கு மத்தியில சமாதானம் செய்து வைக்கிறதுக்கும் பொய் சொல்லலாம். அப்பா உன்னை பத்தி அவன் நல்லா தேப்பா சொல்றாங்க, உன்னை எப்பவுமே போகணும் தேப்பா சொல்றாரு, என்ன பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டு இருக்கானு சண்டை இன்னும் கொஞ்சம் வளர்த்துரும். அப்ப பொய் சொல்றதுக்கு அனுமதி அந்த இடத்துல, இஸ்லாஹம் பைன் அன்னாஸ், மனிதர்களுக்கு மத்தியில் சமாதானம் செய்து வைக்கிறது, மனைவியை சந்தோஷப்படுத்துறது. இது போன்ற காரியங்களில் பொய்யுடைய தோற்றத்தில் கூட பேச்சை அமைக்கலாம் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி கொடுத்திருக்கிறார், வழிகாட்டி கொடுத்திருக்கிறார். அதனால அதை சமாளித்து தான் தாயை கொண்டு போகணுமே தவிர அவங்க நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கறது அது தவறு சோழர்களே. அதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சன்னிதானத்தில் வந்து பெண்மணி கேட்குது, எங்க அம்மா நோன்பு வைக்காம ஹஜ் செய்யாம போயிட்டாங்க, அந்த ஹஜ் அவருடைய சார்பா நான் நிறைவேற்றினா கூடுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாம் லவ் கான அலா உம்மியா தைனுன் ஃபகலைதீஹி அன்ஹா அலம் யகுன் யுஜ்ஸா அன்ஹா. இதே உதாரணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேயும் கேட்கிறார்கள், உடைய தாயின் மேல கடன் இருந்து அந்த கடனை அவர்களுடைய சார்பாக செலுத்தப்படுமே ஆனால் அந்த கடன் நிறைவேறுமா நிறைவேறாதா? நிச்சயம் நிறைவேறும். அப்ப ஹஜ்ஜும் செய்யுங்க, ஹஜ் செய்தால் ஹஜ்ஜுடைய அந்த கடமையை நிறைவேறும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் வருது, அங்கே ஒரு ஆம்பளை கேட்கிறார், ஒருத்தர் வந்து கேட்கிறார், யா நபியல்லாஹ் இன்ன அபி மாத்த வலம் யஹுஜ்ஜ அஃஅஹுஜ்ஜு அன்ஹு, என்னுடைய தாப்பனார் இறந்துட்டாங்க ஹஜ் செய்யல, அவங்க சார்பான ஹஜ் செய்யலாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேயும் சொல்றாங்க, இந்த எதுக்கு இந்த காரணத்தை கற்பிக்கிறாங்க தெரியுமா? விளங்குறதுக்காக. கடன் இருந்தால் நீ செலுத்தினா ஒரே மசாலா சொல்றதுக்கு என்னங்க சொல்லியிருக்கணும், ஹஜ் செய்யலாமா? செய்யலாம், சொல்லிட்டு போக வேண்டியதானே. அவங்க சார்பான நோம்பு வைக்கலாமா? வைக்கலாம். இந்த உதாரணம் ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க, உன் தாப்பனார் மேல உன் தாயார் மேல கடன் இருந்துச்சு, அந்த கடனை நீ செலுத்தினா அந்த கடன் நிறைவேறுமா? மண்டையில அடிச்சு சொல்றாங்க, இதை வச்சு விளங்கு எல்லாத்திலையும். அவங்க சார்பாணி செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது என்ற அர்த்தத்தை கற்பிப்பதற்காக வேண்டிதானே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஓமையோடு கூறுகிறார்கள், உதாரணத்தையும் எடுத்து கூறுகிறார்கள். அருமைச்சோர்களே, அங்கேயும் சொன்னார்கள், உன்னுடைய தகப்பனாரின் மீது கடன் இருக்குமே ஆனால் அந்த கடனை அவருடைய சார்பாக நீங்கள் செலுத்துவீர்களே ஆனால் அந்த கடன் நிறைவேற்றப்பட்டதாக கருதப்படுமா? படாதா? கருதப்படும் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இது அல்லாஹ்வுடைய கடன், இது செலுத்தப்பட வேண்டிய மிக உரிமையுள்ள கடன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். இப்ப என்ன தெரியுது, இறந்து போனவங்க சார்பா தானம் தர்மம் பொருளாதார ரீதியில் செய்யலாம், இறந்து போனவங்க சார்பா நோன்பு போன்ற காசுடைய சம்பந்தம் இல்லாத வணக்க வழிபாடுகளும் செய்யலாம், இறந்து போனவர்கள் சார்பாக ஹஜ்ஜு போன்ற காசும் உழைப்பும் சம்பந்தப்பட்ட வணக்கங்களையும் செய்யலாம். எங்க விளங்குதா இல்லையா? நீங்க எந்த வணக்கத்தை எடுங்க, இந்த மூணுல ஒன்று கட்டுப்படும், எதை வேண்டாலும் எடுத்துக்க. எந்த வணக்கத்தை எடுத்து ஒன்று பொருளாதார ரீதியில் இருக்கணும், அது உழைப்பு ரீதியா இருக்கணும், அல்லது ரெண்டுமே கலந்ததா இருக்கணும். இப்ப நம்ம என்ன நத்தீஜாவோட ரிசல்ட்ல வரணும், வெறும் நோன்பு வெறும் ஜக்கா வெறும் தர்மம் வெறும் ஹஜ்ஜுன்னு வைப்போமா, எல்லா வணக்கம்னு வைப்போமா? எந்த வணக்கம் புரிந்தாலும் இறந்து போனவர்களுக்கு சார்பாக எப்படிப்பட்ட வணக்கங்கள் செஞ்சாலும் கூட நாம் நியத்து வைத்து செய்வோமே ஆனால் இதனுடைய நன்மை அந்த மருகூமிற்கு போக வேண்டும் என்று எண்ணுவோமே ஆனால் அந்த நன்மை போய் சேரும். விளங்குதா இல்லையா? இப்படித்தான் நம்முடைய அனைத்து அறிஞர்களும் விளங்கினார். இன்னைக்கு வந்துருச்சு ஒரு கூட்டம், அதுல இருந்தா ஒண்ணு குரான் ஓதுறதுன்னு சொல்லு, குரான் ஓதி அவன் நன்மையை சேர்த்து வைக்கிறது. குரான் ஓதுறது நன்மை தருமா தராதா? தருமா தராதுங்க, தரும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து நம்ம அல்ஹம்து 50 நன்மை விழுந்துருச்சு, லில்லாஹி இன்னொரு 50 விழுந்துச்சு, அல்ஹம்து லில்லான்னு சொன்னா 100 நன்மை கிடைச்சு போச்சு. குரானுடைய ஆயத்துடைய எண்ணத்துல நீயத்துல நீங்க ஓதுவீங்களா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் 200 நன்மை கிடைச்சு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு ஹருஃபுக்கும் 10 நன்மை கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு சொன்னா ஒரு மனுஷன் குர்ஆனை ஓதி எவ்வளவு முடிஞ்சுச்சோ அவன் ஓதுறான், ஒரு ஜுஸ் ஓதுறான், யாசின் ஓதுறான், தபாரக் ஓதுறான், ஏதோ ஓதுனா என்ன, எங்க இருந்தாலும் கரும்பு எல்லா முனையிலும் இனிக்கத்தானே செய்யும். அது மாதிரி எங்க ஓதுனாலும் நன்மை தானே கிடைக்கும், நன்மை தானே கிடைக்கும். அல்லாஹ் குர்ஆன் அந்த மாதிரி ஒரு வரப்பிரசாதமா நமக்கு கொடுத்துருக்குறாங்க, வரப்பிரசாதமா கொடுத்துருக்குறாங்க. ஹாபிஸ் ஓதுனார், ஓதும் போது எனக்கு அப்படியே அந்த நினைவுகள் எங்கேயோ போச்சு. வலீது பின் முகைரான்னு ஒருத்தர் இருந்தான், ஹாலிது பின் வலீதுன்னு உங்களுக்கு தெரியும், ரதியல்லாஹு அன்ஹு, ஹாலிதுடைய தகப்பனார் பேர் வலீது. அவன் இந்த குர்ஆன் எடுத்து பார்த்துட்டு ரொம்பவும் அதுல லயிச்சு போய், இவ்வளவு இனிமையான குர்ஆனா, ஆஹான், காபிரர்களுக்கெல்லாம் இவனும் போயிட்டான் போல இருக்குது, மதம் மாறிடுவான் போல், இஸ்லாத்துல போயிடுவான் போல, ஏன் உன தட்டேற்றி விட்டான், ஆஹா நீ தான் தலைமை, நீ ஏன் போயிட்டா எங்க கதி என்ன, யாரோ எதோ எதோ கெடுக்கும்னு சொன்ன பாருங்க, அந்த மாதிரி கெடுத்து அவன் கடைசியில இந்த குரானை பத்தி நீங்க தான் நல்ல தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு அவன்கிட்டயே சாட்ட அவன் பார்த்தான் தலைமை போயிரும், எவன்லாம் ஒதுங்கிடுவான் அப்படின்ட்டு ஒவ்வொன்னா சொன்னான். என்னப்பா என்னதான் நீங்க விளங்கலாம், இப்ப குரானை பத்தி என்னதான் நீங்க முடிவுக்கு வர்றீங்க கேளுங்கன்னு கேட்க. பொய்யின்னு சொல்லலாமா, கட்டுக்கதைன்னு சொல்லலாமா, சொல்ல முடியாது. நபிகள் நாயகம் சொல்லலாம், நம்ம வயசெல்லாம் பார்த்தோம் முகமது என்னைக்கு கட்டுக்கதை பொய்யெல்லாம் சொன்னது இல்லை. சரி நபியை பத்தி கிறுக்குன்னு சொல்லலாமா, அவன் சொன்னா எப்பயாவது நபி யாருடைய கழுத்தை பிடிச்சி நெறிக்கவும் நம்ம பார்த்தது இல்லை, அதுவும் சொல்ல முடியாது. அப்ப கவிண்டாவது சொல்லலாமா, குரான கற்பனை நிறைந்த கவிகள்னு சொல்லலாமா, அவனே பதில் சொல்றான் வலித், அதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா நபிக்கு ஒரு கவி கூட வராது, வயசுல அவர் கவி சொன்னது இல்லை, வேற என்னதான் சொல்றது. அப்ப நீயும் போயிருவோல இருக்குது, நீ கேட்கிற கேள்வியெல்லாம் பார்த்தா அவனு சொன்ன இல்ல நான் சொல்றேன், இது ஒரு சூனியம் தான், மணிகனை வசீகரிக்கக்கூடிய தன்மையுள்ள ஒரு சூனியம் தான், செஹர் தான் இது. செஹர்ன்னு ஒண்ணு சொன்ன உடனே இப்ப ஞாபகம் வருது, இப்ப நம்ம ஆளுகள்லாம் அந்த செஹர்ன்னு ஒண்ணு இல்லே இல்லைங்கிறாங்க. இப்ப சூனியம்ங்கிறவங்க செய்வினுங்கிறமே இது என்னவா, அப்படி ஒரு பொருளே இல்லை. நம்ம அண்ணன்மார் சொல்லியிருக்கிறாரு, எட எப்படிப்பா சொல்றேன்டா, என் மேல செஞ்சு காட்டுங்கிறாரு. செய்வனை செய்ய முடியும்னா என் முடிய தர்றேன், என் பணியனை தர்றேன், செய்து காட்டு. ஓம் பணியனையும் முடிவு வச்சா மசாலாவை முடிவு பண்றது, அட ஹதீஸ்ல இருக்குன்னா ஏத்துக்கிறணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே செய்யப்பட்டது அப்படிங்கக்கூடியது ஹதீஸ்ல இருக்குது, சஹீஹான ஹதீஸ்ல இருக்குது. அதை இறக்குவதற்குத்தான் குல்லாவது பிரபில் போல குல்லாவது பிரபின்னாஸ் போன்ற சூறாக்கள் இறங்குச்சுன்னு ஹதீஸ்ல வருது. கிணற்றிலே ஒரு யகூதி செய்து யூதன் செய்து கிணற்றிலே வைத்திருந்தான், அதற்கு அழியை அனுப்பி அந்த கிணத்திலிருந்து எடுக்க வைத்தார்கள் என்ற சம்பவமும் ஹதீஸ்ல இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது ஏன் மண்டையில படலுங்கிறக்கா வேண்டி, சூனியங்கிறது ஒண்ணும் கிடையாதுங்க, எல்லாம் கதை, இதெல்லாம் கிடையாது. அதைத்தான் நான் கேட்டேன், ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், இஜ்தனிபு சபஅல் மூபிகாத், ஏழு அழிவை தரக்கூடிய குற்றங்களை விட்டு நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சபஅல் மூபிகாத், சபஅல் முஹ்லிகாத், அழிவை தரக்கூடிய ஹலாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஏழு வகையான குற்றங்களை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சஹாபாக்கள் கேட்டார்கள், வமா உன்ன யா ரசூலல்லாஹ், அந்த ஏழு வகையான குற்றங்கள் எது, எதை விட்டு நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளும்படி நீங்கள் கட்டளையிடுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணி சொன்னாங்க. எல்லாம் சொன்னா நேரமாயிடும், நான் அதனால சொல்றேன். முதலாவதாக சொன்னார்கள் ஷிர்க், அஷிர்கு பில்லா, அல்லாஹ்வை கொண்டு இணை வைக்கதை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள், இது அழிவை தரும் பாவம் என்றார்கள். இரண்டாவது நம்பர் போட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வஸ்ஸிஹ்ரு, செய்வினை செய்வதை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். நபி எண்ணி சொல்றாங்க, மூணாவதா சொல்லும் போது அநியாயமா கொலை செய்யறதை விட்டு ஒதுங்கிக்கங்கிறாங்க, அப்புறம் எத்தியமுடைய சொத்தை சாப்பிடறதை விட்டு ஒதுங்கிக்கங்கிறாங்க, ஒவ்வொரு லிஸ்ட் அடுத்து போடுறாங்க. ஷிருக்குக்கு அடுத்த பெரிய குற்றமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வினையை சொல்றாங்க, சிஹர சொல்றாங்க. இப்ப நபி ஒரு இல்லாத பொருளை பாவமாக சித்தரிச்சு காட்டுவாங்களா, சிஹருன்னு ஒண்ணு இல்லைன்னு வைங்க, சிஹருனால எந்த எஃபெக்டும் இல்லைன்னு வச்சா அப்போ அது பாவமா ஏன் காட்டணும் நபிகள் பெருமானார். புகாரியுடைய ஹதீஸ், புகாரியுடைய ஹதீஸ், புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ் வருது, புகாரி முஸ்லிம் இது போன்ற பலமான ஹதீஸ். அப்போ ஒரு பெரும் பாவம் காட்டணும்னு சொன்னா இல்லாத பொருளை பாவமாக எப்படி எண்ணி காட்டுவார்கள், அங்க விளங்காத சோர், என் மண்டையில பட்டதுதான் எனக்கு, யார் என்ன சொன்னாலும் அந்த ஹதீஸ்ல எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருவார். அப்படிதான் புகாரியுடைய ஹதீஸ் எத்தனையோ தள்ளிட்டார். இப்ப முசாபா பண்றீங்க பாருங்க, நம்ம கூட இங்க டிசைன் டிசைனா முசாபா நடக்குது, தெரியாததுனாலதான். முசாபாவுடைய சரியான வழிமுறை இப்படி கை கொடுக்கணும், ஒரு கைய கொடுங்க, இப்படி ஒரு கை வச்சு இந்த மாதிரி கொடுக்கணும். இதைத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹஜ்ரத் இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு கை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ரெண்டு கைகளுக்கு இடையில் இருந்தது என்று புகாரியில ஹதீஸ் வருது. முசாபாவுடைய பாபுல் முசாபஹதி, சப்ஜெக்டே முசாபான்னு போட்டு கீழே இந்த ஹதீஸையும் கொடுத்தா ஏத்துக்கிறது இல்லை. அந்த அரபுகள்கிட்ட அந்த பழக்கம் இருக்கு, பாதி முசாபா, அதுக்கு என்ன செய்ய முடியும், ஒரு கையை கொடுக்கிறோம், பாதி முசாபா. முசாபாவுடைய முழு விளக்கம் இதுதான், இரண்டு கைகளையும் கொடுக்க வேண்டும். ஒருவருடைய கை இன்னொருடைய ரெண்டு கை கடையில் இருக்கணும். ஏன் ஒரு கை அவருடைய ரெண்டு கை கடையில், அவருடைய ஒரு கை ஏன் ரெண்டு கை கடையில் இருக்கணும்? இதுதான் முசாபாவுடைய முறை என்பதை ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்ல இமாம் புகாரி அதை எழுதி பாபுல் முசாபாவான் அதுக்கு டைட்டல் கொடுத்து பாடம் போட்டு சப்ஜெக்ட் போட்டு விளக்கமா எழுதிட்டு இதுல கூட எவனா திருகுதானம் பண்ணிடுவான்ட்டு அடுத்த ஹதீஸ வசாபஹம்மாதும் பியதை இரண்டு கைகளால் முசாபா செய்தார்கள் விளக்கமாகவும் போட்டுக்கிறான். ஆனா செய்யறாங்களா? உடனே ஹதீஸ் பார்ப்பாங்க, எங்கேயாவது ஹதீஸ் ரசூலுல்லாஹ் கையை பிடித்தாங்கன்னு வருது. கையை பிடித்தாங்கன்னு வந்திருக்கு. கையண்டா எத்தனை கையண்டு வரலாம்? கையண்டா ஒரு கை தானா? அப்போ ஒரு கை தான் பிடிச்சிருக்கிறாங்க. அடங்க எப்படி வைக்கணும் கைய, ரெண்டு கையை எப்படி அமைஞ்சிருச்சுன்னு விளக்கமா சொன்னதை விட்டுட்டு கையை பிடித்த ஆகாத எதகு எதகுன்னு வந்துருச்சா கையுங்கிற அர்த்தம். அப்ப கையும் ஒண்ணுதான், அந்த ஒரு கையை தான் பிடிக்கணும். விளக்கமா வந்த ஹதீஸ் ஒண்ணு, மூடலா வந்த ஹதீஸ் ஒண்ணு. மூடலா வந்த ஹதீஸுக்கு இந்த ஹதீஸ விளக்கமாக்கணும். அங்க கையின்னு சொன்னா இப்படி வைக்கணும், அதனுடைய வழிமுறை இங்க விளக்கப்பட்டிருக்கணும், எடுக்கணும். அப்படிதான் எடுக்கணும். ரசூலுல்லாஹ் வாய் குப்பளிச்சாங்கன்னு வருது ஒதுவுல, எத்தனை தடவை வாய் குப்பளிச்சாங்கன்னு இன்னொரு ஹதீஸ்ல வருது. அப்போ ஒரு தடவை வாய் குப்பளிக்கிறதா, மூணு தடவை குப்பளிக்கிறதா? ஏன்டா இன்னொரு ஹதீஸ்ல விளக்கமா மூணு தடவை குப்பளிக்கிறதுன்னு வருது. ரசூலுல்லாஹ் தஸ்பீஹ் ஓதுனாங்க, சுபான ரப்பியல் அஸீம் ஓதுனாங்க, ருக்குலன்னு வருது. இன்னொரு ஹதீஸ்ல மூணு தடவை அஞ்சு தடவை ஏழு தடவை ஓதுனாங்கன்னு வருது. அப்ப எப்படி எடுக்கணும்? அந்த விளக்கமா வந்து தானே எடுக்கணும். அந்த மாதிரி கைய பிடிச்சாங்கன்னு சொன்னா கைய பிடிக்கிறது வகை எப்படி? புகாரில விளக்கமா ஹதீஸ் வருது. அப்ப புகாரிக்கு லீவ் கொடுத்துருவாரு. அவர் குழப்பம் அவருங்க, என் குழப்பம். சரி, அந்த ஹதீஸுக்கு என்ன அர்த்தம்? எந்த ஹதீஸுக்கு கையை பிடித்தாங்க? அங்க உரிமையா தானே வந்திருக்குது, எதுங்கிற வார்த்தை தானே வந்திருக்குது. எதைனின்னு சொன்ன எதானின்னு சொன்ன ரெண்டு கை, ஐதின்னு சொன்ன பல கை. தமிழ்ல ஒருமை இருக்குது, பன்மை இருக்குது, இருமை இல்லை. அரபியில அதுவும் இருக்குது. ஒருமை, ஒன்றாக சொல்லுவது, இரண்டாக இணைத்து சொல்வது, பலவாக சேர்த்து சொல்வது. இப்ப இரண்டாகண்டா எதை நீங்கணும் அல்லது எதா நீங்கணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகத எதகுண்டு வந்திருக்குது, அதனால ஒரு கை அப்படின்னு அர்த்தம் வைக்கிறது தப்பு. ஏண்டா? அதங்க அரபி ஒழுங்க விளங்கணுங்கிறது. அரபியில எதுங்கக்கூடிய வார்த்தை இருக்குதே, ஒருமையில பயன்படுத்தினாலும் கூட அது இரண்டு அர்த்தம், இரண்டுங்கக்கூடிய அர்த்தத்தை தன்னாலேயே தரும். அரபியுடைய பதத்தில் எப்படின்னு சொன்னா, மனித உறுப்புகள் இருக்கு பாருங்க, அது ரெண்டு ரெண்டு உறுப்பா சிலது இருக்கும், இருக்குதா இல்லையா? ரெண்டு கை, ரெண்டு கால், ரெண்டு காது, ரெண்டு மூக்கு, நல்ல வேலையா ஒரே நாக்கு தெரிஞ்சதா? அது ரெண்டு வந்து தொலைஞ்சா ஒரு நாக்கை வச்சு சமாளிக்க முடியல நம்மளால. அல்லாஹ் அதை அளந்து கொடுத்துட்டான் தெரிஞ்சதா? அதையும் 32 வேலி போட்டு பல்லு, என்ன அது வேலிதானங்க? இதான் நாக்கு சொல்லிச்சான் பல்ல பார்த்து அப்பா, இல்ல பல்லு சொல்லிச்சான் நாக்க பார்த்து கொஞ்சம் பார்த்து பேசு, நீதான் கண்டதெல்லாம் பேசுற. அவன் பல்லு 32 உடைப்பேங்கிறான், பேசுனது நீ. அவன் மிரட்டுறது என்னை, பல்லு 16 உடைப்பேமா, போன போனா போதுன்னு ஒரு பாதியை விட்டு வைக்கலாம். அதனால கொஞ்சம் ஜமாளிச்சு பேசுன்னு சொல்லுமா, கற்பனையா சொல்லுவாங்க. சோதரலையா, மனித உருவத்துல ரெட்டை ரெட்டை உறுப்புகளும் இருக்கு, சிங்கலான உறுப்புகளும் இருக்கு. இந்த ரெட்டை உறுப்புகள் வந்து வாருங்க, இத ஒருமையாக பயன்படுத்தினாலும் கூட இரட்டை அர்த்தம் வாங்கலாம் என்பது அரபி இலக்கணம், அரபியுடைய இலக்கணம் இது. இரட்டை உறுப்புகளாக வரக்கூடியதை ஒருமையாக பயன்படுத்தினால் கூட, இப்ப கண் இருக்குது, கண் எத்தனை இருக்கு நமக்கு? ரெண்டு. இதை ஐநுன் அப்படின்னா கண்ணு, வெறும் ஐநுன்னு சொன்னாலே போதும் ரெண்டு கண்கள்ங்கிற அர்த்தம் வைக்கலாம். கை ரெண்டு இருக்குது, அங்க எதுன்னு சொன்னாலே போதும் ரெண்டு கையையும் அர்த்தம் வைக்கலாம். காலுன்னு இருக்கு, ரிஜுலுன்னு சொன்னாலே போதும் ரெண்டு காலுங்கிற அர்த்தம் வைக்கலாம். இரட்டை உறுப்புகளை ஒருமையிலே பயன்படுத்தினாலும் கூட அந்த இரட்டை உறுப்புகளை கருத்தாக கொள்ளுவது கூடும் என்பது அரபிய இலக்கணம். ரெண்டா பிரிச்சு சொல்றா அதுவும் கூடும், ஒருத்தன் ஒருமையா சொல்றானாலும் அதுவும் கூடும். இது அரபி இலக்கணம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அதனால எந்த இடத்துல ஒரு கையை பிடிச்சாங்க, கையை பிடிச்சாங்கன்னு வருதோ அங்க ரெண்டு கையுங்கிற அர்த்தம். கையை பிடித்தார்கள் எந்த ஹதீஸ்ல வருதோ அங்க ரெண்டு கையுங்கிற அர்த்தம். ஏன் ரெண்டு கையுங்கிறது விளக்கமா இன்னொரு ஹதீஸ்ல வருது. இப்ப அதை பயன்படுத்திதான் அதை விளங்கி ஆகும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். ஒரு தடவை மலக்குமார்களுடைய ஒரு ஜமாஅத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சன்னிதானத்தில் வந்தார்கள். வந்து சொன்னாங்க, இந்த படுத்து தூங்குறாங்களே நபி, அவங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க அப்படின்னு மலக்குகள்ல சில பேர் சொன்னார்கள். ஒரு பத்து பேர் வந்தாங்கட்டு வைங்களேன், ஒரு நாலஞ்சு பேர் சொல்றாங்க இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு அழகிய ஓமானத்தை கூறியிருக்கிறான், அதை சொல்லி காட்டுங்க அப்படின்னு சொல்ல. மித்தம் இருக்கிறவங்க சொல்றாங்க, அவங்க தூங்குறாங்களே, தூங்கிக்கிட்டு இருக்கவங்க முன்னால போய் ஓமானத்தை சொன்னா எப்படி விளங்கும், உங்க உறங்கிக்கிட்டு இருக்கிறவங்களே அவங்களுக்கு போய் பேசி என்ன பயன், சொல்லி என்ன தெரியும், அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த மலக்குமாருக்கு பதில் சொல்றாங்க ஹதீஸ்ல வருது, இன்னல் ஐன நாயிமத்துன் வல் கல்ப யக்லானு, அழகா வருது ஹதீஸ்ல. அப்ப தூங்குறாங்கட சொல்ற இன்னல் ஐன நாயிமத்துன், ஐண்டா என்ன எத்தனை கண்டு, ஆனா இங்க இருக்கிறது ஒண்ணுதான் சொல்லப்படுது, ஐநானி ஐநைனின்றது ரெண்டு, ஐனுங்கிறது உரிமையா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கண்ணு தூங்குது, கல்பு விழிச்சிருக்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கண்கள் தான் தூங்குகின்றன, கல்பு விழித்திருக்கிறது, நீங்கள் எது சொன்னாலும் அவர்களுக்கு புரியும், விளக்கி சொல்லுங்கள் என்று அந்த மலக்குமார்கள் சொன்னார். நான் இப்ப கேட்கறது, கண்கள் தூங்குகின்றன என்று சொல்லுவதற்கு ஐன் என்ற உரிமையான வார்த்தையை தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்ப என்ன ஒரு கண்ணில் தூங்குறாங்கன்னு அர்த்தம் வச்சு முடியுமா, இன்ன லைன நாய் மத்தினா இப்படி தூங்குடா வைக்க முடியுமா? அப்ப என்ன விளங்குறோம், ஐன் என்ற உரிமையா சொல்லப்பட்டாலும் இரட்டை உறுப்புகளின் மீது பயன்படுவதனால அது ரெண்டையும் சேர்த்து பயன்படுத்தும். இது விளக்க இலக்கணம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியுங்க, அவங்க சொன்ன மாதிரி தலக்கணம் பிடிச்சவங்களுக்கு எங்க தெரியும், குர்ஆனுடைய ஆயத்துல வருது, ولا تجعل يدك مغلوله الى عنقك ولا تبسطها كل البسط فتقعد ملوما محسورا. الله அந்த கஞ்சத்தனத்தையும் இஸ்ராப் செய்யறதையும் தடுத்து ஒரு ஆயத்துல சொல்றான், ولا تجعل يدك مغلوله, உன்னுடைய கையை பெடரியில் கட்டி கொள்ளாதே, ولا تجعل يدك مغلوله الى عنقك, இப்படி கட்டிக்கிறாத அப்படின்னா என்ன, ரெண்டு கையும் இருக்க கட்டிக்கிட்டு எடுத்து தர மாட்டேங்க, போனா தானே ஜோப்ல இருந்து கிளப்பணும், இப்படி வச்சுக்கிட்டா கஞ்சத்தனம் பண்ணாதங்கிறதெல்லாம் இலக்கிய நேயத்தோட சொல்றான். இரண்டு கைகளையும் உங்களுடைய தோளோடு அல்லது கழுத்துக்களோடு கட்டி கொள்ளாதீர்கள் என்பதை சொல்லுவதற்கு வலா தஜல் எதைக்கன்னு சொல்லல, ரெண்டு கைன்னு சொல்லல, வலா தஜல் எதக்க, ஒரே கை எதும் என்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துறான், இரண்டு கைகளையும் உங்களுடைய கழுத்துகளிலே கட்டி கொள்ளாதீர்கள், அறவேயும் திறந்து விட்டு விடாதீர்கள், முழுக்கவும் திறந்து விட்டு இருக்கிறதெல்லாம் கொடுத்து போட்டு அடுத்த நேரத்தில் இவர் கேள்விக்கு அடுத்தவங்கிட்ட கேட்டுக்கிட்டாலே அதுவும் செய்யாதீர்கள், அறவே தரமாட்டேன் அப்படின்னு இருக்காதீங்க, முழுக்க கொட்டிட்டு சுத்தமா பக்கீராவும் ஆயிடாதீங்க, நடுநிலையாக இருங்க, இல்லாட்டா நீங்க நட்டப்பட்டு போவீங்க, பெரிய கை சேதப்பட்டு போவீங்க, குர்ஆன் சொல்லுது. அப்ப அங்கேயும் எதக்க என்ற வார்த்தை, சகோதரர்களே இங்கேயும் போகுது, ஒருமையில் சொல்ல வேண்டிய இரண்டு உறுப்புகளை ஒருமையில் பயன்படுத்துவது அரபி இலக்கணம் இலக்கியம், அந்த ரீதியிலே தான் அகத எதகுன்னு வந்திருக்குது. ஆகையினால எந்த ஹதீஸ்ல வெட்ட வெளிச்சமா தெல்ல தெளிவா எப்படி கைய வைக்கணும்னு சொல்லி விவரமா சொல்லப்பட்டிருக்கோ அந்த ஹதீசத்தை எடுத்து செயல்படுத்தணுமே தவிர அதை விட்டு போட்டு பொதுவா வந்து பொத்தாம் பொதுவா வந்திருக்கக்கூடிய ஹதீசை எடுத்து செயல்படுறது இது அறிவான வகை செய்யக்கூடிய வேலை அல்ல. அதனால எப்படி முசாபா செய்யணும் தெரிஞ்சுக்கிடுச்சா, எப்படி செய்யணும், ரெண்டு கை இப்படி வைக்கணும். இப்ப சில பேர் இந்த கட்டவரில் பிடிச்சி அமுக்குவாங்க, இருக்குது இங்க பழக்கம் இருக்குது, சில பேர் இப்படி கிராஸா வேற செய்வாங்க, இப்படி வேற செய்வாங்க, இந்த டிசைன் எல்லாம் விட்டுருங்க, விட்டுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த வழிமுறை இது. இந்த கட்ட விரலை பிடிக்கிறது ஏன்னு சொன்னா யாரும் சொல்லி போட்டாங்க, கிதிர் அலி சலாத்துக்கு கட்ட விரல் இருக்காதுன்ட்டு, இவரை இவரா கிதிரா இருந்துட வரணும்னு போட்டு நம்ம கட்ட விரலை போட்டு ஒடிச்சிருவாங்க, ஒவ்வொருத்தரும் வந்து பிடிச்சி நசுக்கினா என் கட்ட விரல் என்ன ஆகுது, இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்ட விரல் அது வேண்டியதில்ல, கிதிர் அலி சா இருந்தா இருந்துட்டு போறாரு அவர் வாட்டுக்கு இருக்கட்டும், நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த வழிமுறை இப்படித்தான் முசாஃபா செய்யணும்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. புகாரியில வருது, அந்த புகாரியா இருந்தாலும் எடுத்து வீசி போட்டு அவங்க முசாஃபா தனி ரஹமத்தா எழுதுவாங்க, கிதாபுகள் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் செய்வினை பற்றி சொல்லும் பொழுதும் அதே ஹதீஸ் இது தனி புஸ்ஸமால் மூபிஹார் என்று சொல்லிவிட்டு இரண்டாவது வகையாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வினையை சொல்றாங்க. அருமை சகோதரர்களே, புகாரி முஸ்லிமில் ஹதீஸ் போன்ற ஹதீஸ்ல வந்திருக்குதுன்னு சொன்னா அது அப்படியே ஏத்துக்கிறது, அதுல முறை குறை கண்டு அல்லது உதாசீனப்படுத்தி நடக்கிறது ஒரு நல்ல முஸ்லிமுக்கு உண்டான வழிமுறை அல்ல. ஆகையினால இந்த இறந்ததற்கு பிறகு நன்மை சேர்க்கக்கூடிய விஷயங்களில் வரக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் பலமானது, அது பொருளாதார ரீதியிலையும் நன்மையை சேர்க்கலாம், உடல் ரீதியாக நன்மைகளும் சேர்க்கலாம், இரண்டும் கலப்பமான இருக்கக்கூடிய நன்மைகளை சேர்க்கலாம். அப்ப குரான் ஓதுறது விஷயத்துல வந்து ஒவ்வொரு எழுத்துக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 நன்மை கிடைக்குதுன்னு சொல்றாங்கன்னு சொன்னா, இப்ப ஒருத்தர் ஒரு ஜூஸையே ஓதுறாரு, 10,000 எழுத்து இருக்குது, 10,000 எழுத்துல எவ்வளவு நன்மை இருந்திருக்கும், மலைப்பா நினைக்க கூடாது, அல்லாஹ் என்ன இப்படி கொடுத்துருவானா நன்மை அள்ளிண்டு கொடுக்க மாட்டானா, அப்படின்னு ஒரு தொழுகையை விட்டா எவ்வளவு காலம் நரகம் தெரியுமா, ஒரு ஹுக்கும் 80 வருஷம் தூக்கி போடுறானே, அதான் இல்லையா, ஒரு 40 வயசு 50 வயசு தான் அவன் குபுரு செஞ்சிருப்பான், மௌத்தா போறான், நிரந்தரமா நரகம் கிடைக்குதா இல்லையா, செய்யற பாவத்துக்கும் தண்டனை எப்படி கிடைக்குது பாருங்க. அப்ப நன்மையான காரியம் செஞ்சாலும் அப்படித்தான் நல்லா கொடுப்பான், 50 வருஷம் தான் அவன் தொழுந்திருக்கான், 50 வருஷத்துக்கு பரவாயில்ல, இன்னொரு 50 வருஷத்தை போட்டு 100 வருஷமா ஜன்னத்துல வச்சிரு, மத்ததெல்லாம் வெளியேற்றிருன்னு சொல்றானா, நீடூழி காலம் தர்றான், ஹாலிதீன பீகாங்கிறான், அதனால அல்லாஹ் அந்த நன்மையை அதே மாதிரி அளவு இல்லாம கொடுக்குறான், நானே கொடுக்குறேன்னு அல்லாஹ் சொல்லும் போது நீங்களும் நாமளும் ஏன் சந்தேகப்படணும், வசுவசாவை போட்டு விட்டுருதுங்க, இது வசுவசா மிகப்பெரிய நோய், இது இந்த உள்ளத்துல ஒரு ஊசலாட்டத்தை போட்டு விட்டா ஈமானே கெட்டு போயிடும், எந்த அதை இந்த வேலை இந்த ஆளு செஞ்சதுங்க, இப்ப எல்லாரும் உள்ளத்திலையும் செஞ்சுக்கிட்டு இருக்க அமல்லாம் ஒரு விதமான சந்தேகத்தை கிடைக்க விட்டாங்க, நல்லா அமல் செஞ்சுக்கிட்டு இருந்த ஆளு கூட அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மயங்கிருச்சு, வசுவசா உண்டு பண்ணிட்டுன்னா எந்த வேலையும் நடக்காது, அந்த காரியத்தை தான் இந்த ஆளுக்கு பூரா செஞ்சு விட்டு. நான் கூட உதாரணம் பொதுவா சொல்றதுக்கு, ஒருத்தர் வைத்திய மருந்து கொடுத்தானா, மருந்து கொடுக்கும்போது சமயத்துல வைத்தியருக்கே சந்தேகம் இருக்கு, இந்த மருந்து வேலை செய்யுமோ செய்யாத ஆகுறதானே, எல்லா பக்கமும் உள்ளதுதான் அது. எங்க ஊர்ல ஒரு வைத்தியர் வந்தார், நவ முஸ்லீமா இருந்துட்டு பெங்களூருக்கு வந்தார், அவர் யாருக்கு மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாலும் 3 நேரம் வயிற்றோட்டத்துக்கு மருந்து கொடுப்பாரு, வயிற்றால போறதுக்கு, அதுக்கு பிறகு அவர் ஒரிஜினல் மருந்து கொடுப்பாரு. எங்க மதரசாவில் நையர் ரப்பானி எதிர்த்துன்னு ஒருத்தவங்க பெரியவங்க இருந்தாங்க, எம்ஏ படிச்சுட்டு அப்துல்லமாக இருந்து மதரசாவுடைய தூண்கள்ல இருந்து அவங்களும் ஒருத்தவங்களா இருந்தவங்க, பழைய ஆளுகளுக்கு இங்க தெரியும், துபாய்க்கும் வந்திருக்கிறாங்க பல தடவை, 20-25 ஹஜ் செஞ்சிருக்கிறாங்க அவங்க, ஓ பெரிய மனுஷவங்க, அவங்க இறந்துட்டாங்க, எப்பவுமே கொஞ்சம் ஹாசியமா பேசுற பழக்கம் அவங்க. இப்போ அவருக்கு இவர் வைத்தியத்துடைய வைத்தியர் வந்து மருந்து கொடுத்துட்டார், அவர் வந்து எந்த மருந்தையும் சீக்கிரம் சாப்பிட மாட்டார், இவர் வலுக்கட்டாயமா தூக்கி கொடுத்துட்டார், அதை சாப்பிடுங்க எதுக்கு வயிற்றால போறதுக்கு. 3 நாளைக்கு பிறகு அவர்கிட்ட கேட்டார் வைத்தியர், நானும் இருந்தேன், அதுக்கு மாத்திரை சாப்பிட்டீங்களாண்டார், அவர் சாப்பிடலன்னு சொன்னா இவருக்கு வருத்தம், சாப்பிட்டேன்னு சொன்னா பொய்யா போயிடும், அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா, வைத்தியர் என்ன சொல்றீங்க, உங்க மாத்திரையை நான் ஷேர்வானி பாக்கெட்ல வச்சிருக்கும் போதே 7 தடவை போயிருச்சு, சாப்பிட்டுருந்தேன்னா என் கதி என்னவாகுமோன்னு சாப்பிடல, ஜேப்ல ஷேர்வானி ஜோப்ல இருக்கும் போதே 7 தடவை போயிருச்சான், அதாவது நான் சாப்பிடலன்னு சொல்றத இவ்வளவு அழகா சொல்லி அவரையும் சிரிக்க வச்சு இவரும் சாப்பிடாம தப்பிச்சுட்டு போயிட்டார். அப்போ ஒரு வைத்தியர் மருந்து கொடுத்தாராம், கொடுக்கும் போதே சந்தேகத்தோட சொன்னாரா, இந்தப்பா மருந்து சாப்பிடு, சாப்பிடும்போது குரங்க நினைக்காம சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்தானா, இதுதாங்க வசுவசாங்க, சும்மா கொடுத்துருந்தா அவன் குரங்க நினைக்க வரான், இப்ப சாப்பிடும் போதெல்லாம் எந்த நினைவு வரும், அப்ப அவன் சோகமா ஆட்டி நீ குரங்க நினைச்சிட்டீங்களா, இந்த மாதிரி ஒரு வசுவசாவை உள்ளத்துல போட்டு எப்ப சாப்பிட்டாலும் குரங்கு நினைவு வருதானா, இப்ப சாப்பிடுவான் விட முடியாது, வைத்தியர் சொல்லிட்டாரு விட்டுறலான்னு பார்த்தா அது வந்துதானே நிற்கும். அந்த மாதிரி இந்த வசுவசாவை மக்களுடைய உள்ளத்துல போட்டு ஈமான பாதிக்கும்படியான செயலை செஞ்சுட்டாங்க சார்களே, அதன் அடிப்படையில தான் இப்ப எல்லாத்தையும் குற்றச்சாட்டு அஜர்த்து மாதிரி உற்பத்தி பண்ண இந்த கத்தம் பாத்தி ஆகலாம். நபி ஓதுனாங்களா, நபி ஓதிட்டா மட்டும் இவர் ஓதிடுவாரு, நபி செஞ்சதெல்லாம் இல்லைங்கிற சேகர் இருக்குது நாங்க இல்லைங்கிற, அப்ப இதை மட்டும் எப்படி நபி ஓதுனாங்களா, நபியுடைய காலத்துல ஓதுனாங்களா, நபியுடைய காலத்துல ஓதலன்னு வந்துச்சா, நாங்கள்லாம் குரான் ஓதலன்னு எங்கேயா வந்துச்சா, ஆனால் ஓதியிருப்பாங்க சொல்லாமல் இருந்திருப்பாங்க, பெரிய பெரிய அமல்களாக இருந்தால் சொல்லி காட்டியிருப்பாங்க, இது சாதாரணமாக செய்யக்கூடிய அமல்களை செய்ய வேண்டிய தேவையில்லைன்னாங்க, நபி நெத்தியில் அடித்தது மாதிரி பொட்டில் அடித்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, ஓ தாப்பை மேலே கடன் இருந்துச்சு நீ செலுத்தணும்னா நிறைவேறும்னு சொல்லி உதாரணம் காட்டுறதுலையே, எதை நீ கொடுத்தாலும் நன்மை சேரும், எந்த பொருள் நன்மை தரக்கூடியதோ அதை நீ சாட்டலாம், ஒருத்தர் கிதாப் வாங்கி கொடுக்குறீங்க அந்த நன்மையை சாட்டலாம், ஒரு டீ வாங்கி கொடுக்குறீங்க அந்த நன்மையை கொடுக்கலாம், நபி டீ வாங்கி கொடுத்தாங்களா அப்படின்னா கேட்கறது, ஒரு சட்டை வாங்கி கொடுத்தீங்க அந்த நன்மையை சாட்டலாம், எதிலிருந்து எடுப்போம், ஹஜ் செய்ய அனுமதி கொடுத்தாங்க, நோன்பு வைக்க அனுமதி கொடுத்தாங்க, ஜகாத் கொடுக்க சதகா செய்ய அனுமதி கொடுத்தாங்க, அந்த மாதிரி இந்த தான தர்மமும் கூடும் தானே எடுப்போம், அதுபோல குரான் ஓதுறதும் ஒரு பெரும் நன்மையான காரியம், எந்த அளவிற்கு குரான் ஓதுறமோ அந்த அளவிற்கு நன்மை கிடைக்குது, தானே ஓதி அதை சாட்டினாலும் சரி பிறரை ஓதுவதற்கு வேண்டிக் கொண்டு அதை சாட்டினாலும் சரி அந்த நன்மை போய் சேரும், இதானங்க விளங்கணும், இப்படித்தானே விளங்கணும், நீங்க என்ன விளங்குறீங்க நம்ம என்ன விளங்குறீங்க, அஹமத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் இப்படித்தான் விளங்க, பல லட்சம் ஹதீஸ்களை பாடமட்டிருந்த அம்பலி மதுபுன்றிருக்க இருக்குது அல்லவே, அத்தனை பேரும் இமாமும் இதைத்தான் சொன்னாங்க, சொல்லி கொடுத்தாங்க. போ ஆயத்தில் குறிச்சியை மூணு தடவை ஓது, இந்த நன்மை என தகப்பனுக்கு அல்லாவே செலுத்துன்னு நீயத்து வை சொல்லி கொடுத்துருக்காங்க இமாம் அஹமத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ். அல்லாமா இப்னுல் கையும் கிதாபு ரூஹுல சனதோடு எழுதியிருக்கிறாங்க தக்க ஆதாரத்தோட. குல்ஹு அல்லாவை மூணு தடவை ஓது, அதனுடைய நன்மையை சேர்த்து வை, அதற்கு அஹமத் இப்னு ஹம்பல் சொல்லியிருக்காங்க. வழிமுறை சொல்லி கொடுக்குறாங்க, ஹதீஸ்களை ஆய்வு செய்து திறம்பட அதை யோசித்து அங்கிருந்து சட்டங்களை எடுத்து தரக்கூடிய வல்லுநர்கள் அவங்க. இமாம் அபு ஹனீஃபாவுல்லாஹ் அங்கீகரிச்சாங்க, இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அங்கீகரிச்சாங்க, ஓதிக்கிறலாம் குரான் ஓது அதை சாட்டலாம். இப்ப இவர் எங்க மேல என்ன சொல்லுவாரு, இது ஆலிம் சாமார்களா உற்பத்தி பண்ணிக்கிட்டது, ஏண்டா ஒரு கத்தம் ஓதிட்டு இவ்வளவு வாங்கணும், ஒரு பாத்தியா ஓதிட்டு வாங்கணும், நல்ல எண்ணமே வராதுங்க, பெரிய அநியாயமா இருக்கு, எதுக்கெடுத்தாலும் ஒரு தப்பு அர்த்தம். ஆலிம் எங்களை மாதிரி ஆலிம் சாமார் எழுதி வச்சதுதான் இந்த மௌலுது, அவர் என்னமோ அவரை வேற சேர்த்துக்கிறார், எனக்கு அதே பெரிய வருத்தம். அழிஞ்சாமாரி எழுதி வச்சுட்டாங்க போல, இவரை யாரு ஆலிம்னு சொல்றது, இப்படி சொன்னா இந்த மாதிரி வேலை எங்க இருந்து செய்ய முடியும், எங்களை மாதிரி ஆலிம் சாமாரி எழுது, எங்களை மாதிரி ஆலிம் சாமார் கத்தம் பாத்திய போது காசு வாங்குறதுக்கானு எழுதி வச்சாங்க. நல்ல எண்ணம் வரக்கூடாதா சௌதரிகளே, ஏன்னா இந்த மாதிரி தான் அவங்க இதை வாங்கி அவங்க ஜீவிக்கணும், இந்த கத்தம் பாத்தி அவங்க கிடைக்கிற காசை வச்சாம. உண்மையில என்னன்னா காசு பணத்துக்கு பேச்சு செய்யறது கூடாது, நானும் சொல்றேன், நான் நடைமுறை தவறுகளை வன்மையா கண்டிக்கிறேன். அது மௌலு ஓதலா இருந்தாலும் சரி, குரான் ஓதலா இருந்தாலும் சரி, பயான் செய்யறதா இருந்தாலும் சரி, இவ்வளவு காசு கொடுத்தாத்தே வருமே சொல்லவே கூடாது, அவன் நபிக்கு வாரிசாவே இருக்க முடியாது. அதுக்கு பிறகு அவங்களா ஒரு சந்தோஷமா கொடுக்குறாங்க, நபியும் வாங்கியிருக்கிறாங்க, நபியும் வாங்கியிருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஹதியா கொடுத்தது இல்லையா, ஏதோ செய்தாங்க, அவர் கொடுத்தாங்க, வாங்கிக்கிட்டாங்க, தப்பு இல்லை. யாசகம் கேட்கறது ஹராமு நான் சொல்றேன், தேவையில்லாமல் அவனுக்கு அவசியம் இல்லாமல் இன்னொரு இடத்துல கையேந்திரது இருக்குதே மிகப்பெரும் பாவம் என்று நபிகள் நாயகம் சொல்லல்லா அலிஞ்சுடன் முகத்துல கரி இல்லாம ஆகறதுல வருமான நபிகள் பெருமானார் சொல்லல்லா அலிஞ்சு சொல்லியிருக்கிறாங்க. அனாவசியமான முறையில கையை ஏந்திரது அதோட மௌத்தா போயிடலாம், அந்த அளவுக்கு நினைக்கக்கூடியவங்க தான் அல்லாவுடைய கிருபையில உலமாக்கள் இருக்கிறாங்க. சில நிர்பந்தங்கள்ல யாராவது வர்றாங்க, நிர்பந்த நிலைகள்ல அவங்களுடைய நிலைகள் நமக்கு தெரியாது, என்ன சூழ்நிலையில அவங்க வர்றாங்க கேட்கறாங்கன்னு, நான் அவங்கள சொல்லல, அவங்கள சாடல, காரணம் இல்லாமல் தேவையில்லாமல், தேவைங்கிறது இதை விளைக்கிறணும், என்ன தேவைங்கிறத, உயிர் போகுது, மானம் போகுது, இந்த மாதிரி சில தேவைகள் வந்துருச்சு, கையேந்திட்டான் அது பிரச்சனை வேற, அது இல்லாமல் ஒரு இடத்துல எதிர்பார்ப்பது கூட குற்றம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட சமூகம் தான் அழிம்புடைய சமூகம், அவங்களுக்கா ஜனங்க கொடுத்துட்டாங்க, அவங்களும் வாங்கிட்டாரு, அதை மிஸ்யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு தப்பர்த்தம் கொடுத்து கத்தம் பாத்தியாதான் இவங்களுக்கு, அதுக்காக வேண்டியதான் அவங்க குரான் ஓத சொல்றாங்க, அதுக்காக சொல்றாங்க. இந்த ஹதீஸ் எல்லாம் என்ன சொல்லுவேன், ஹஜ்ஜுடைய ஹதீஸ் என்ன செய்யறது, நோம்புடைய ஹதீஸ் என்ன சொல்றது, தப்பர்த்தமே செய்யறது சொல்றேன். இதே புலப்பம் பாருங்க, தொழுகையில எப்ப தொழுகிறது சிறந்ததுன்னு ஒரு ஹதீஸுடைய விளக்கங்கள் இருக்குது. ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு நேரம் இருக்கு, நேரம் குறிப்பிடப்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, முதல் நாள் வந்தாங்க, தொழுகையுடைய முதல் ஆரம்ப வக்தையும் காட்டி கொடுத்தாங்க, ரெண்டாவது நாள் வந்தாங்க, கடைசி வக்தை காட்டி கொடுத்தாங்க. புகாரில ஹதீஸ் இருக்கு, மற்ற எல்லா ஹதீஸுடைய கிதாபுகள்லயும் இருக்குது. இப்போ ஃபஜ்ர் இருக்குது, எப்ப ஆரம்பமாகுது, எப்பங்க ஆரம்பமாகுது, இமாம் சாஹிப் தொழு வைக்கும் போதே ஆரம்பம், எந்திரிச்சு பார்த்தா தானே அது எப்ப ஆரம்பமாகுது, வைகரை வெளிச்சம் அந்த கிழக்குல வெளுத்து வருது பாருங்க, அப்படியே பரவி வரக்கூடிய அந்த வெளிச்சம் வரக்கூடிய நேரத்துல ஆரம்பமாகுது, முடிகிறது சூரிய உதயம், ஒரு 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட, ஒரு 1 மகரிபுடைய நேரம் மாதிரி, 1.5 மணி நேரம் தான் ஏறத்தாழ. அது ஆரம்ப வக்து கடைசி வக்துன்னு ஒண்ணு இருக்குது, ஒவ்வொரு தொழுகையிலும் இருக்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படி தொழு வச்சு காட்டினாங்க. இன்னொரு கிராமவாசியோட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடம் வந்து கேட்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் என் கூட 2 நாள் தங்குங்கன்றாங்க. முதல் நாள்ல வக்து அவ்வளவு அவ்வள் வக்துல தொழு வச்சே காட்டினாங்க, ரெண்டாவது நாள்ல கடைசி வக்துல தொழு வச்சு காட்டினாங்க, இந்த நேரம் தான் தொழுகைக்குரிய நேரம்னு 3வது நாள் அவருக்கு சொல்லி அனுப்பினாங்க. இது ஹதீஸ்ல இருக்குது. ஆனா ஹதீஸை பார்த்தா எனக்கு ஒரு இது, முதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தொழுவ வச்சதும், ரசூலுல்லாஹ் அந்த கேட்ட நபருக்கு முதலாவதாக தொழுவ வச்சதும் துஹருடைய நேரம் தான். முதல் தொழுகை இது, ரெண்டாவது அசரு, 3வது மக்ரிபு, 4வது இஷா, 5வது, ஆனா இங்கெல்லாம் எப்படி ஆகுது, ஃபஜ்ர். நான் சிங்கப்பூர்ல பார்த்தேன், அங்க முதல் எதை எழுதியிருக்கிறாங்க, சிங்கர் போனவங்களுக்கு தெரியும், மொஹரத்தை முதல் எழுதியிருப்பான், டொஹருன்னு எழுதியிருப்பான், மொஹர் முதல், அப்புறம் அசரு, அப்புறம் மகரிபு, அப்புறம் ஐஷா, அந்த தர்த்தீபை வச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்ல வந்தது அருமை சோதர்களே, தொழுகையுடைய நேரத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக பெற்று விளக்கி காட்டினாங்க. அதோட எந்த நேரத்துல தொழுகிறது சிறந்ததுங்கிறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கியிருக்கிறார். எல்லா தொழுகையும் அதுக்குள்ள நேரத்துல எப்பவும் தொழுதா கூடும். சிறப்பு அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் எது, அதிக நன்மையை தரக்கூடிய நேரம் எது அப்படின்னா, சில சில நேரங்களில் சில சில தொழுகையுடைய வக்துகளை அவங்க சொல்லியிருக்கு. ஈஷாவுடைய தொழுகையை ஏறத்தால ஒன் தேர்ட் இரவு கழிஞ்ச பிறகு தொழுகணும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்காங்க, சுலு சொல்லையில் கழியணும்னு சொல்லி. இங்கே தராவீகே 8:30 முடிஞ்சு போகுது. அங்கே இஷா தொழுகையே ரொம்ப நேரம் படித்து தொழுகணும் பெருமானார் சொன்னாலும் சொன்னாங்க. என்னுடைய உம்மத்தின் மீது கஷ்டம் ஏற்படும் என்ற எண்ணம் எனக்கு இருக்காமல் இருக்குமே ஆனால் அதை அந்த அந்த ஒரு மூன்றில் ஒரு பகுதி இரவு கழிந்த பின் தொழுவதை என் கடமை என்று ஆக்கியிருப்பேன். ஆனால் அவள் நோயாளியும் இருப்பாங்க, உழைப்பாளியும் இருப்பாங்க, சடஞ்சு போனவங்க இருப்பாங்க, பயணிகள் இருப்பாங்க, பலவீனவாதி இருப்பாங்க, அதனால அவங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டு எப்போ வேண்டாலும் தொழுகலாண்டு சிறப்பு என்னண்டா மூன்றில் ஒரு பகுதி கழியணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் தொழுவ வச்சுக்கிட்டும் இருந்தாங்க, தொழுவ வச்சுக்கிட்டு இருந்தாங்க. வருது ஹதீஸ்ல சஹாபாக்கள் தூங்கி இப்படி தலை ஆடுமா அப்படிதான் தொழுவ வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய நேரத்தை பற்றி, நான் எல்லாத்தையும் என் பக்கம் சொல்ல வரல, ஃபஜ்ருடைய நேரத்தை பற்றி ஒரு ஹதீஸ் வருதுங்க. என்ன, அதுல ரெண்டு விதமான மதுஹபு. இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா இடத்துல நேரம் ஆரம்பிச்ச உடனே தொழுகிறது சிறந்தது, அவ்வளுல் வக்தில் தொழுகணும். அவ்வளுல் வக்துனா அந்த இருள் கம்மி இருக்கிற கப்பி இருக்கிற நேரத்துல, இருள் படர்ந்து இருக்கக்கூடிய நேரத்துல கலசுன்னு சொல்லுவாங்க அது அரபியில, அந்த இருள் அடர்ந்த நேரத்திலேயே தொழுதரணும் அவங்க சொன்னது. அதுல தாயிஷா ரதி எல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நாங்கள் இருள் இருக்கும்போது தொழுதோம், அதுக்கு பிறகு திரும்ப வந்துகிட்டு இருந்தோம். ஹதீஸ் ஆதாரம் இருக்குது. ஹனபியாக்கள்கிட்ட ஹனபி மதுகபை சேர்ந்த இமாம் அபு ஹனிஃபா ரஹ்மத்துல்லா போன்ற இமாம்கள்லாம் இன்னொரு ஹதீஸை பார்த்தாங்க. அந்த ஹதீஸ்ல என்ன வந்திருக்குது, அஸ்ஃபிரு பில் ஃபஜ்ரி ஃபைன்னஹு அஅலமு லில் அஜ்ரி. சஹிஹான ஹதீஸ், சியாசித்தாவில் வரக்கூடிய ஹதீஸ்கள்ல கிதாபுல்ல வர்றது. ஃபஜ்ரை வெளிச்சம் வந்த பிறகு தொழுங்கள், அது உங்களுக்கு அதிக நன்மையை பயக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஃபிரு பில் ஃபஜ்ர், அஸ்ஃபிரு பில் ஃபஜ்ர் ஃபைன்னஹு அஅலமு லில் அஜ்ர். ஃபஜ்ரை இஸ்வார், இஸ்வார்னு சொன்னா நல்ல வெளிச்சம் வந்த பிறகு, அதாவது சூரியன் உதயமானதுக்கு பிறகு இல்ல, சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாலேயே அரை மணி நேரத்துக்கு முன்னாலேயே வெளிச்சம் வந்துடும். அந்த வெளிச்சம் வரும்போது நீங்க தொழுங்க, அதுல நன்மை உங்களுக்கு அதிகம் கிடைக்கும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வந்திருக்குது, சஹிஹான ஹதீஸும் கூட. காரணங்கள் 1000 இருக்கலாம், இதுக்கு முந்தையே சொல்லியிருக்கேன், காரணம் நமக்கு தேவையில்லை, நபியுடைய கட்டளை தான் தேவை அப்படின்னு ஏத்துக்கிட்டு போயிடலாம். ஆனா காரணமும் சொல்லியிருக்கிறாங்க, எல்லாம் தூங்கி விழுகிற நேரம் ஃபஜ்ருடைய நேரம், தூக்கத்திலிருந்து எந்திரிக்கிறதுக்கு முன்ன பின்ன எந்திரிப்பாங்க, எல்லாரும் எந்திரிச்சு வந்து ஒன்று சேர்ற மாதிரி ஒரு வக்து இருந்துச்சுன்னா ஜமாத்து பெருசா இருக்கும், ஜமாத்து எந்த அளவுக்கு பெருசாகுதோ நன்மை அந்த அளவுக்கு கூடுது. ஆகையினால அதன் காரணத்தினாலும் கூட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிப்பாங்க. இப்ப இந்த காரணமே இல்லாம போனாலும் போகட்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, அஸ்ஃபிரு பில் ஃபஜ்ரி ஃபைன்னஹு அஅலமு லில் அஜ்ரி, கூலியை அதிகம் தருவதற்கு காரணமாகிறது அப்படின்னா ஏத்துட்டு போனாங்க. ஹனபியாக்கு சொன்னாங்க, அவங்க மஸ்ஜிதுகள்ல நடக்குது, அல்ஹம்துலில்லாஹ் விட்டுட்டு போக வேண்டியதானங்க. இந்த ஸ்ரீதேவி என்ன சொல்றாங்க தெரியுமா, என்ன சொல்றாங்க தெரியுமா, இதெல்லாம் முகலாய மன்னர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இவனு எழுதி வச்சது. முகலாய மன்னர்கள் தூங்கி விழுந்து காலையில எழுந்திரிச்சு எந்திரிக்கிறதுக்கு நேரமாகும், அவங்க வர்றதுக்கு சௌரியமா இருக்கிறது. முகலாய மன்னர்கள் பூராமே வீணா போனவனுங்க. அவனுகளுக்கு சேர்ந்து 68 ஆளுங்கள் இந்த சபையில இருந்திருக்கிறாங்க. பத்தாவா இந்தியா எழுதுனதுல 68 திறமையான ஆளுங்களை கூட்டா வச்சு எழுதப்பட்ட நூல் அது. அந்த முகலாய மன்னர்களை சந்தோஷப்படுத்திருக்காங்க, எவ்வளவு பெரிய அவதூறு பாருங்க. அட ஹதீஸ் இருக்குது, ஹதீஸ் அடிப்படை. முகலாய மன்னர் இங்கதான் 800 வருஷத்துக்கு முன்னால இருந்தவங்க. அபு ஹனீஃபா எப்ப வந்தார், முந்தானாலா வந்தாரு, அவங்க என்னைக்கு இங்க எழுதுனது, அவங்க 1200 வருஷத்துக்கு முன்னால, 1300 வருஷத்துக்கு முன்னால எழுதப்பட்ட சட்டத்தை முகலாயர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி நோக்கத்துல எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு சொல்றாரு பாருங்க. அட அமல் சரியில்லை, தலீல் சரியில்லை, அந்த நோண்டிட்டேன், அந்த ஹதீஸ்ல அந்த ராபிய ராவுரை எனக்கு தொலை இரண்டு விடலாம், இது இல்லையே அப்படி இல்லையே, அவருடைய நோக்கத்தின் மீதே சாடுதல் செய்யறது, களங்கம் கற்பிக்கிறது, அதுல இவ்வளவு வன்மையா, முகலாய மன்னர்கள்லாம் ஒன்னே மாதிரியா, தலீ சொல்றாளு வஜ்ரே தொழுகிறது இல்லையா, அது பெரிய விஷயம். அவங்களுடைய கூட்டாளிகளே சொல்றாங்க, இன்னும் சாட்சியை கொண்டாந்து நிப்பாட்டுறேன், கேட்டதுக்கு சொல்றாங்க, ராத்திரி பூரா எழுதுறாரா, அதனால அவருக்கு வஜ்ருக்கு லீவு. அந்த ஆளுதான் நமக்கு சொல்றது, மோலாய மன்னர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி சட்டம் எழுதப்பட்ட நூல்கள் தான் பத்தாவா இந்தியா, பத்தாவா ஆலங்கி. கொஞ்ச நாளைக்கு முன்னால என்ன ஓடுறது, பரங்கிப்பேட்டை, பரங்கிப்பேட்டை தான் அவர் சகாபி அடங்கியிருக்கிறாங்களே, அது பரங்கிப்பேட்டையா, அங்கே போயிருந்தேன். அங்கே ஒரு நபர் வந்தார், அவர் வந்து இந்த மாதிரி அதென்ன அதற்கு மோலாய மன்னர்களை சந்தோஷப்படுத்திருக்காங்க, இந்த ஆளுகள்லாம் அப்படி எழுதி போட்டிருக்காங்களே, அந்த அரசர்கள்லாம் மோசமான ஊழலாச்சாங்க. பத்தாவா ஆலம்கீரிங்கிறது அவருடைய பேர், பத்தாவா ஆலம்கீரி ஆலம்கி அவுரங்கசீப் பாஷா எழுதுனது. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு மோலாய மன்னருடைய வரலாறு படிச்சிருக்கிறீங்களா? ஆ, படிச்சிருக்கிறேன் அதற்குனார். அவங்கள எந்த மன்னரும் நல்லா இல்லையான்னு கேட்டேன். இல்லை அதற்கு, அவுரங்கசீப் ரொம்ப சூப்பரான ஆளுண்டார். அவுரங்கசீப் மன்னர் உள்ளதிலேயே ரொம்ப டாப்பில் உள்ள ஆள், உண்மையும் அவங்க தான், பெரிய வலியுள்ளாவாக இருந்தாங்க. பெரும்மாள் அல்லாமா முல்லா ஜீவன்கிட்ட பாடம் பயின்றவர்கள், பெரிய அறிஞர் பெருமானாகவும், தான் கையாலேயே குரான் எழுதி அதை வச்சு சாப்பிட்டாள், தொப்பி தச்சு அதை வச்சு சாப்பிட்டாள். அதனால அவங்க மேல ஹஜ்ஜே கடமை இல்லாம இருந்துச்சு, ஹஜ்ஜே செய்யல. அரசர் தான் வாழ்க்கையில துறவி, அவர்கள் எழுமுக்கும் ஆலிம்களுக்கும் வலாதி மரியாதை கொடுத்தாங்க. அவர் சொன்னார், அவுரங்கசீப் பாஷான சொல்லுங்க, அப்படியே நான் சரணடைறேன், மற்றவன்லாம் ஒத்துக்கிற மாட்டேன். சரிங்க, ஆலம்கீர்னா யாருன்னு தெரியுமான்னு தெரியலையேண்ட, அவர் தாங்க அவுரங்கசீப். ரெண்டு ஒண்ணுதான், கூமுட்டைக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியல. அதனால அவுரங்கசீப் தனியா ஆலம்கீரிய பிரிச்சு போட்டு தலைமை எப்படியோ அப்படித்தானே வரும், அரசன் எவ்வளியோ குடிமக்கள் அவ்வளி. அங்கேயே இந்த பாடுபடுதுன்னா என்ன செய்வான் பாவம், சொன்ன உடனே அவருக்கு என்ன சேமாச்சோ தெரியல, மிச்ச பேச்சு ராத்திரி பயானுக்கு வரேன்னு போனவர் 20 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் வரல. அதோட ஒதுங்கி போயிட்டார். அல்ஹம்துலில்லாஹ், திருந்திருந்தா ரொம்ப நல்லது, திருந்திரு அல்லாஹ் தால திருத்தத்தை திரட்டும், நம்ம துவாவும் செய்வோம். அருமை சோதரர்களே, எழுதுனாங்க ஹனபி ஃபிக்ல உங்களுக்கு பிடிக்கல, ஆதார ரீதியாக அதை போராடுனீங்க, பாதாடுறீங்க, தாவா பண்ணீங்க, விட்டுறலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெல்ல தெளிவா சொல்லியிருக்க, அஸ்மிரு பில் ஃபஜ்ரி ஃபைன்னஹு அஅதமு லில்லத், ஹதீஸ் இல்லண்டாவும் சொல்லி பார்க்கலாம். அதை வச்சு ஆதாரம் எடுக்க, முகலாய மன்னர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி எழுதப்பட்ட சட்டம், இந்த ஆலிம் சாப்பிட பூரா இப்படித்தான் செஞ்சானுங்கன்னு சொல்லி எவ்வளவு பெரிய அவதூறு சொல்றது. அந்த கூட்டம் தான் சொல்லுது, இப்ப குரான் ஓதுனா கத்தம் ஓதுனா ஆலிம் சாக்களுக்கு லாபம் வருதுங்கிற காவனிகள் சொன்னது, உண்மை இல்லை இது. ஆனா நம்ம சுத்தமா விளங்குறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த ஹதீஸ்களை அடிப்படையாக வைத்து, எதுல ஹஜ் செய்யவும் அனுமதி, நோன்பு வைக்கவும் அனுமதி, சதக்கா செய்வது தான தர்மம் செய்வதும் அனுமதி, இதையெல்லாம் வைத்து நன்மை கிடைக்கக்கூடிய நன்மைகளை பகிர்ந்து கொடுக்கிறார்கள், தனக்கு கிடைக்கிற நன்மையை சாட்டி விடுறார், குடுன்னு சொல்றார். இதுக்கு அனுமதி இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு சொன்னா, குர்ஆன் ஓதுனாலும் போய் கிடைக்குதுன்னு போக வேண்டியதானே. அவங்க சொல்ற ஒரு ஆதாரத்தை நான் சொல்றேன், அதை சொல்லி இன்ஷா அல்லாஹ் இந்த பேச்சை முடிக்கலாம். நேரம் ஆயிடுச்சா? சமிக்க செய்யறத பார்த்தா வேற பேசிக்கிறீங்களா? இதான் இன்டர்நேஷனல் மொழியில பேசிக்கிட்டு இருந்தீங்க ரெண்டு பேரும். அவங்க நான் ஆயத்தை வாசிச்ச ஆயத்தை தான் மக்களுக்கு முன்னால படிச்சு காட்டுறதுங்க. வல்லைசலில் இன்சானி இல்லா மாசா ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் தேடிக்கிட்டது அவனுக்கு கிடைக்கும், அவன் அவன் செய்த முயற்சிக்கு உண்டான பலனை அவன் அனுபவிப்பான். ஒவ்வொருவனும் தான் செய்த முயற்சிக்குரிய பலனை அடைந்து கொள்ளுவான். இவன் எப்படிப்பட்ட முயற்சிகளில் ஈடுபட்டான் என்பதை ஆகரத்தில் பார்க்கப்படும், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் எண்ணப்படும், அதற்கு பரிபூர்ணமான பலனே அவனுக்கு தரப்படும். இந்த ஆயத்தை சொல்லுதுங்க, இதைத்தான் அவங்க எடுத்து வைக்கிறாங்க. இது எடுத்து நேற்று கூட சில சகோதரர் கேட்டாங்க, லஹாமா கசபத் வாலேஹா மக்த சபத், அவரவர்கள் தேடிய நல்லதும் அவர்களுக்கு கெட்டதும் அவர்களையே சாரும், குர்ஆன்ல வருது. இந்த ஆயத்துக்களை எடுத்து வச்சுதான் அவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவர் செஞ்ச முயற்சி அவருக்கு கிடைக்கும் சொல்லியிருக்கு. இப்ப குர்ஆன் ஓதுறது யாரு? ஆலிம்சா ஓதுறாரு, அது ஏன் அவருக்கு போகுது? இவர் செஞ்ச முயற்சி இவருக்கு, அவர் செஞ்ச முயற்சி அவருக்கு. குரான்ல சொல்லிட்டான் அல்லாஹ்வே, அவங்க செஞ்சது அவங்களுக்குன்னு சொல்லியிருக்கிறான். இப்ப இவர் வணக்கம் முடியறாருன்னா அந்த வணக்கம் அவருக்கு தான். அது என்ன சாட்டுறது பார்சல் பண்றது அது வேற சொல்றாங்க, கொரியர் கொடுத்து விடுற மாதிரி கொடுத்து விடுறாங்க. நான் கேட்கிறேன், இந்த ஆயத்து உன் மேலே ஆரம்பிச்சு, இந்த ஆயத்து ஜிப்ரீல் உனக்கா கொண்டு வந்தார், யார் மேலே இறக்கி வச்சாங்க? அந்த நபி தானே சொல்றாங்க தொழுக சொல்லி, அந்த நபி தானே சொல்றாங்க தானம் தர்மம் செய்ய சொல்லி, அந்த நரம்பு அந்த நபி தானே சொல்றாங்க ஹஜ் செய்ய சொல்லி, அந்த நபி தானே சொல்றாங்க இறந்தவங்களுக்கு சாதமாக சதகா செய்ய சொல்லி அனுமதி கொடுத்தது யாரு? அப்ப நபிக்கு விளங்காத வழக்கு உனக்கு வந்துருச்சோ? இந்த ஆயத்தை பெருமானாருக்கு விளங்கல, சஹாபாக்களுக்கு விளங்கல, இமாம் அஹமது பின் ஹம்பலுக்கு விளங்கல, இமாம் ஷாபிர் ரஹ்மத்துல்லாஹிக்கு விளங்கல, இமாம் அபூ ஹனீஃபாவுக்கு விளங்கல, இங்க மட்டும் ஸ்பெஷல்லா விளக்கு வந்துருச்சு. ஆயத்தை படிச்சிருந்து சாத்தான் வேதம் ஓதுகிறது தமிழ்ல சொல்லுவான். அது மாதிரி ஒரு ஆயத்தை படிச்சு போட்டு குண்டக்க மண்டக்க மக்களுக்கு மத்தியில் அர்த்தம் செஞ்சு அதனால எதுவும் ஓதாத உனக்கு அவனுக்கு அவங்கவுங்க தேடிக்கிட்டு அவங்களுக்கு நீ உனக்கு தேடிக்க, அதை பத்தி நீ ஏன் சிந்திக்கிற? இங்க தாப்பனையும் மகனையும் பிரிச்ச மாதிரி மௌத்தானவனையும் ஹயாத்தானவனையும் பிரிச்சிருது, எந்த சம்பந்தம் இல்லாம ஆக்குறதுக்கு உண்டான முயற்சி அவள். இது நபி வழி அல்ல, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த வழி அல்ல. அப்புறம் ஆயத்துக்கு என்ன அர்த்தம் நான் சொல்றேன் கேளு. நான் சொல்ல வேண்டியதில்லை, எந்த நூலை பார்த்து ஒரு காப்பி அடிச்சு எழுதுறாரோ அந்த நூலுக்காரர் அதனுடைய விளக்கம் எழுதியிருக்கிறார். எனக்கும் அவருக்குள்ள பெரிய வித்தியாசம் என்னன்னா, எந்த நூல்ல இருந்து நான் எடுத்து பேசுறேங்கிறது உங்க முன்னால இப்பதான் சொன்னேன், கிதாப் ரூஹுல இருந்து எழுதுறேன், இப்ன கையும்ல இருந்து எழுதுறேன். அதுல இவர் என்ன செய்வாரு, பூரா கள்ள காப்பில அட்டை காப்பி அப்படியே பார்த்து எழுதுறது, பேரை மட்டும் இருட்டடிச்சு அதுலயே தனக்கு வேணுங்கிறத மட்டும் எடுத்துக்கிறது, மத்த கருத்தெல்லாம் சொல்லியிருப்பாரு அப்படியே அவாய்ட் பண்ணிடுறது. 100 ஆதாரம் சொல்லுங்க, 100 ஆதாரம் முன்னால வந்து நான் சொல்ல தயார். இன்னமும் இருக்கிறேன், யாராவது சகோதரர்கள் சந்தேகப்பட்டு கேட்டா நானும் எடுத்துக்காட்ட தயார். சுத்தமா இருக்கு, தலாக்குடைய விஷயமா இருந்தாலும் சரி, தராவியுடைய விஷயமா இருந்தாலும் சரி, யாரோ எழுதுனதை எழுதிக்கிட்டு அதை படிச்சுட்டு தன்னை ஆய்வாளர் அப்படின்னு ஒரு பிரகடனப்படுத்திக்கிட்டு பந்தா பண்றது, வேற ஒண்ணும் அல்ல. இந்த இந்த ஆயத்தை அதே நூல்ல இது இல்ல, இந்த மாதிரி 50 ஆயத்தை எழுதியிருக்கிறார். எழுதி போட்டு அவரே பதில் சொல்றாரு, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் செய்த முயற்சி அவனுக்கு கிட்டும். அப்ப தான் செய்த முயற்சி எனக்கு கிடைக்கும்ங்கிறதுல யாருக்கு சந்தேகமும் இல்லை, எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிடாதுங்கிறத அது காட்டுது. நான் தொழுதேன் அந்த நன்மை வேற ஒருத்தர் முடிங்கிற முடியாது, நான் நோன்பு வச்சேன் அந்த நன்மை இன்னொருத்தர் பறிச்சுக்கிற முடியாது, நான் ஜகாத் கொடுத்தேன் அந்த நன்மை ஒருத்தர் அபகரிச்சுக்கிற முடியாது, எனக்கு நான் செய்து கொண்ட ஒவ்வொரு நன்மையும் நிச்சயம் எனக்கு கிடைக்கும்ங்கிறது அந்த ஆயத்துடைய அர்த்தம். அடுத்தவங்க செஞ்ச நன்மை இவனுக்கு வந்து சேராதுன்னு அந்த ஆயத்து காட்டாது, அந்த ஆயத்து காட்டாது. நான் உழைக்கிறேன், கடையில் போய் வேலை செய்யறேன், சம்பளம் நான் வாங்குறேன், வாங்குறேனா இல்லையா, இந்த சம்பளத்துக்குரியவன் நான் தான், இந்த சம்பளத்தை வேற ஒருத்தர் குடிங்கிற முடியாது, பறிச்சுக்கிற முடியாது, அபகரிக்க முடியாது, அது மேல தாவா செய்ய முடியாது. சரி, ஒருத்தன் வேற ஒருத்தன் சம்பளம் வாங்கி அந்த சம்பளத்தை எனக்கு கொடுத்தான், வாங்கலாமா? வாங்கக்கூடாதா? அவன் கொடுத்ததை உனக்கு நீ வாங்கக்கூடாது. இந்த ஆளு காசு பணத்திலாம் வாங்கிக்கிறலாங்கிறாங்க, அதெல்லாம் கொடுங்கன்னு வேற சொல்றாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா சதக்கையை பித்திரை எங்கள்கிட்ட கொடுங்க முறையா செலுத்துறாங்கிறான். எத்தனை பேர்த்துக்கு செலுத்தினான் நமக்கு தெரியும். சோதரளே என்னமோ செஞ்சுட்டு போட்டாங்க காசு பணத்தை போட்டு, அதுக்கெல்லாம் பரவாயில்லை, இந்த நன்மையில மட்டும் இந்த ஆயத்தை போட்டு நல்லா விளங்குதான் சொல்றது. ஆயத்து என்ன செய்து நமக்கு காட்டுது, உனக்கு நீ செய்த பலன் நிச்சயம் உனக்கு கிடைக்கும், நீ எந்த அமலை செய்தாயோ அந்த அமலுடைய பலன் செய்த மனிதனுக்கு நிச்சயம் கிட்டும், இதைத்தான் ஆயத்து காட்டுது. வேறொருத்தன் நன்மை செய்து அந்த நன்மையை சாட்டுவானே ஆனால், அந்த நன்மை இவனுக்கு என்று கொடுப்பானே ஆனால், அந்த நன்மை வந்து சேராதுங்க கூடிய அர்த்தத்தை இந்த ஆயத்து காட்டாது. நான் செய்யற தொழு, நான் தொழுத தொழுகை, நான் வைத்த நோன்பு, நான் கொடுத்த தர்மம், இது நிச்சயம் எனக்கு சேரும் என்று அல்லாஹ் சொல்றாங்க. இது எங்கேயும் பறிபோயிராது, முழுமையான உன்னுடைய கூலி கிடைக்கும். அடுத்தவங்க செய்யறத சாட்டலாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சாட்டலாங்க, செய்து கொடுக்கலாண்டாங்க, அவங்க பேர்ல தான தர்மம் செய்யண்டாங்க, அவங்க பேர்ல நோன்பு வையண்டாங்க, அவங்க பேர்ல ஹஜ் செய்யண்டாங்க. இப்ப அந்த அர்த்தம் தானே, அவங்க பேர்ல நீங்க திலாவத்தும் செய்யுங்க, குரானும் ஓதுங்க, யாசீனும் ஓதுங்க, ஈசால் சவாப் செய்யுங்க, செய்யலாமா இல்லையா? அப்ப கூலி கொடுத்து செய்யறதா? கூலி கொடுக்காம செய்ய, நீ ஓது, யார் வேணாண்டா? அப்ப ஒருத்தர் காசை கொடுத்து ஹஜ்ஜுக்கு அனுப்புறாரு, அவங்க அத்தா சார்பா செல்லுமா செல்லாதா? ஏன் செல்லுது? காசை கொடுத்துட்டாரியா? அதுவும் கூடிதானே. அந்த மாதிரி ஒருத்தர் காசை கொடுக்கிறாரு, சந்தோஷமா அவருக்கு தர்றாரு, குரான உதவங்களுக்கு கொடுக்குறாங்க, அவங்க வாங்கிக்கிறாங்க, இதுல என்ன தப்பு? இது ஆலிம் சமாறு வைத்த வளர்க்கறதுக்குன்னு சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கு? அருமை சோதரே, நிச்சயமா நன்மை சேரும், நாம ஓதி காட்டக்கூடிய ஒவ்வொரு சாட்டுதலும் நிச்சயமா இதற்கு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல அந்த இறந்த மருகுமீன்களுக்கு இதனுடைய நன்மை கிடைக்கும்ங்கிறதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி கொடுத்த இந்த அத்தனை ஹதீஸ்களும் காட்டுது. மற்றவர்களுடைய நன்மையை பிடுங்க முடியாது, ஆனால் மற்றவர்கள் கொடுத்தால் ஏற்கப்படும், செல்லும். எப்படி ஹஜ்ஜ கொடுக்கலாம், நோம்பை கொடுக்கலாம். அப்ப சில பேர் கேட்கலாம், அதுவும் கேட்பாங்க, இப்ப தொழுகலாமா இன்னொருத்தர் சார்பா, ரெண்டரை காய் தொழுதுட்டு அவங்களுக்கு கொடுக்கலாமா? கொடுக்கலாம், கொடுத்துட்டு போங்க. என்ன குறை வந்துச்சு? ரெண்டரை காயத்தை நபில் தொழுறீங்க, நன்மை கிடைக்குமா கிடைக்காதா? இமாம் அகமது பின் ஹம்பல் கொடுக்கலாம்ங்கிறாங்க, அவன் நன்மையை சாட்டலாங்கிறாங்க. அட நோம்பு மாதிரி தானே தொழுக, வச்சு நன்மையை சேர்க்க வைங்க, தாராளமா கொடுக்கலாம். ஹஜ்ஜ கேட்டாங்க, நோம்ப கேட்டாங்க, சதக்காவை கேட்டாங்க, தொழுகையை கேட்டாங்களா? சஹாபாக்கள், எங்க அத்தா தொழுகாம இருந்தாரு, நான் அவர் அவங்க தொழுகாம இருந்தா தானே கேட்பாங்க. தொழுகையை எந்த சஹாபியும் விட்டதில்லை, முனாஃபிக்கு போய் கூட விட்டதில்லை, அதனால அதை கேட்க வேண்டிய தேவை ஏற்படலை. ஹஜ்ஜ விட்டுட்டாங்க, ஹஜ் விட்டுருக்கலாம், வசதி வந்திருக்கலாம், அந்த நேரத்தில் நோய்பட்டிருக்கலாம், அல்லது வாய்ப்பு இல்லாமல் போயிருந்திருக்கலாம், நோம்பு கூட அடுத்த மாதம் வைக்கலாம் இருந்திருக்கலாம், வைக்க முடியாமல் போயிருக்கலாம், தள்ளி வைக்கிறதுக்கு இடம் இருக்கிறது. தொழுகையை தள்ளி வைக்க நேரம் இல்லை, அவங்க கண்டிப்பாக தொழுதுகிட்டு இருந்தாங்க, அதனால கேட்க வேண்டிய தேவையில்லை. இன்னைக்கு ஒருத்தன் தொழுதுட்டு நன்மையை சாட்டினா சாட்டட்டும். அசல் மைய கருத்து என்ன? எந்த நன்மை செய்தாலும், எந்த அமலின் மூலமாக நன்மை என்பது கிட்டுமோ, அந்த நன்மையை பிறருக்கு சேர்த்து வைப்பது கூடும். அதுலேயும் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் சொல்றாங்க, ஹயாத்தா இருக்கிற ஆளுகளுக்கும் சேர்த்து வைக்கலாம். கூடும், மௌத்தா போனத்தான் சேர்க்கணுமா இல்லையே? குர்பானி கொடுக்கறமா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சார்பான குர்பானி கொடுக்குறாங்க, எங்க அத்தா சார்பான குர்பானி கொடுக்குறான்னு கொடுக்குறாங்க, அம்மா சார்பா குர்பான், அம்மா ஹயாத்தா இருந்தாலும் கொடுக்கலாம், மௌத்தா போனாலும் கொடுக்கலாம், அந்த நன்மையை சேர்த்து வைக்கலாம். என்னுடைய ஷேஃப் சார்பாக நான் கொடுக்குறேன், என்னுடைய உஸ்தாதுக்கு அப்படியே கொடுக்குறேன், கொடுக்கலாம். ஹயாத்தா இருந்தாலும் கொடுக்கலாம், மௌத்தா போனாலும் கொடுக்கலாம், சேர்த்து வச்சா கொடுக்கலாம், குர்பானி கொடுக்கலாம், நோம்பு வைக்கலாம், சதக்கா செய்யலாம், ஹஜ்ஜும் செய்யலாம். குரான் மட்டும் வரக்கூடாது, அப்போ குரானுக்கு மதிப்பு இல்லை போல இருக்கு, நன்மையே இல்லை போல இருக்கு. அல்லது இலகுவா நினைச்சிட்டாங்களே, நம்ம குரானு போய் ஒரு பொருளான்ட்டு அப்படித்தானே நினைக்கிறாங்க, சொல்றாங்களா இல்லையா? இந்த காகிதம் பம்பாய் காகிதம் அச்சு சிவகாசி அச்சு, இதுக்கு என்னையா மதிப்புன்னு கேட்குறான் ஒருத்தன், கெட்டுத்தான் சொல்லி. அதனால அது ஒதுவே செய்ய வேண்டியது இல்லைங்கிறான். காகிதத்தை தூக்குறதுக்கு என்ன இந்த ஒதுவு பேசியிருக்கிறான், டெருக்கு கேசட்டு, அதுக்கு என்ன ஒது வேண்டி கிடக்குது? அப்ப ஆபிசாவை தொடுறதுக்கு நீ ஒது செய்வான்னு கேட்கறான், குண்ட குண்ட கேள்வி வாருங்க. ஆபிசா இருக்கிறார், கேசட் இருக்குது, தொடுறதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் யமஸ்ஸல் குர்ஆன இல்லா தாஹிரும், ஒது இல்லாத நிலையில் குர்ஆனை ஒருபோதும் தொடாதே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதிய கட்டளைகளில் ஒன்றாக யமன் தேசத்திற்கு எழுதி அனுப்பினார்கள். அம்ர் இப்னு ஹிஸாம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுடைய சமீபத்தில் கவர்னராக இருந்து இது வரலாற்றில் இருக்குது, தெல்ல தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. ஒது இல்லாம குர்ஆனை பிரச்சனை விட்டுச்சு, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கடா, ஆமன்னா சல்லம்னா சமியானா அத்தானா, இது அல்லவா ஒரு மூமினுடைய வேலையா இருக்கணும், அதை விட்டு போட்டு அது என்ன தாளை தொடுறது என்ன? ஆபிசாவை தொடலாமா, சீடியை தொடலாமா? இடம் எது கண்ணுல தெரியுதோ அங்கேதான சட்டம், அதையே போட்டு முத்துற அப்படின்னு சொல்றான், அதே பத்திக்கு வச்சு அணைச்சுக்கிற. குர்ஆனுடைய கௌரவம் கண்ணியம் எந்த முறையில கௌரவம் செலுத்தணுமோ அப்படித்தான் செய்யணும். இப்ப கீழே ஓட்டு போட்டு நான் மேல உட்காரலாமா? வச்சா ஒழுக்க குறைவுமோ? அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா கீழே போடக்கூட அப்படியா கேக்குறது? அட ஒழுக்கம்ங்கிறது ஒண்ணு இருக்குதா இல்லையா? ஹதீஸ்ல வருது, ஹஜ்ரத் இக்ரிமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்ப குர்ஆனை ஓதுனால எடுத்து முதல் இப்படி முத்தம் கொஞ்சுவாங்க, முத்திக்கிட்டு ஹாதா கலாமு ரப்பி, ஹாதா கிதாபு ரப்பி, என்னுடைய ரட்சகனுடைய இது கிதாபு, என்னுடைய ரட்சகனுடைய இது கலாமாக்கும் அப்படி சொல்லி கண்ணுல முத்திக்கிட்டு தான் ஓத ஆரம்பிப்பான். ஹஜ்ரத் இக்ரிமா இப்னு அபி ஜஹல், அபு ஜஹல் இருந்தானே அவருடைய மகன் ஹஜ்ரத் இக்ரிமா ரழியல்லாஹு அன்ஹு சஹாபி, அவங்க இந்த மாதிரி முத்தி எடுத்து அந்த குர்ஆனை ஓதுவாங்க. இது ஒழுக்கம், இது மரியாதை. இந்த மாதிரி குர்ஆனுக்குள்ள சட்டத்தை சொல்லியிருக்காங்கன்னா அதோட நிப்பாட்டுறோம். அதுக்கு ஒரு நன்மை இருக்க போய் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவதற்கு சொன்னாங்க, ஒவ்வொரு எழுத்துக்கு பத்து நன்மைன்னு சொன்னாங்க. அந்த நினைக்கக்கூடிய நன்மையை பிறருக்கு சாட்டுகிறார் என்று சொன்னால் நிச்சயமா அதுக்கு நன்மை கிடைக்க சொல்ல. அல்ஹம்துலில்லாஹ், ரமலானுடைய மாதம் பரக்கத்து பொருந்திய மாதம். இந்த மாதத்தில் யாரெல்லாம் எவ்வளவு குர்ஆன் ஓதுவார்களோ ஒன்றுக்கு 70 கிடைக்கக்கூடிய மாதம் இது. எனக்கு கூட பெரிய வருத்தம், வணக்க வழிபாடுகளை சொல்லியிருக்கணும், மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சொல்லணும் அப்படிங்கிறது ஆசை. ஆனா இவர்களை பத்தியே சுத்தி சுத்தி பேச்சு வந்ததுக்கு நான் கூட சொன்னேன், தொழுகிறா கூட அந்த ஆள்கிட்ட மனசுல வர்றாங்க சமயத்துல, எப்ப பார்த்தாலும் அந்த நினப்பாவே இருக்குது. அந்த மாதிரி இந்த இதுவும் நிச்சயம் வேண்டியதுதான். நப்சுல விழுந்திருக்கக்கூடிய வசுவசாவை போக்குவதற்கு ஒரு காரணமாக அமைந்து விடுமையானால் இந்த கூட்டம் பெரும் வெற்றி பெற்ற கூட்டமாக ஆகிவிடும். அருமை சோதரர்களே, இப்படிப்பட்டவர்களை பற்றி நீங்கள் உஷாராக இருந்துக்கிற வேண்டும். நமக்கு ஒரு வழி உண்டு. முன்னோர்கள் காட்டி கொடுத்த வழி சலாமத்தான வழி, ஆஃபியத்தான வழி, சுத்தமான வழி, இஹ்லாசான வழி, தூய்மையான வழி. ஆனால் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய வழிகள் பூரா வழிகள் வேற மாதிரி வழிகள். கணம் பணம் காசு பதவி அதவே மையமா வச்சு சுத்தி வரக்கூடிய வழி. அதுக்கு அடிக்கடி குரானு ஹதீஸு குரானு ஹதீஸுங்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்திக்கிறாங்க. நடக்கக்கூடிய சூழ்ச்சிகள் பெரும்பாலானவை இஸ்லாத்துடைய முஸ்லிம்களுடைய இஸ்லாத்தை கெடுப்பதற்கும் அவருடைய அமல்களை அழிப்பதற்கும் உண்டான வேலைகள் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமான சூழ்ச்சிகளை எடுத்து போட்டு 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 மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இந்த ஏண்டா நாளைக்கு எனக்கு நான் கொஞ்சம் சகோதரர் சாதிக்கிட்ட சொன்னேன் நாளைக்கு 27ங்கிறது எனக்கு தெரியாது. இங்கே அசரில் சொல்கிறாரு நாளைக்கு 27ங்கிறதுக்கு. நம்ம அவ்வளவு வாழ்கிறோம் பாருங்க, தேதியும் தெரியாது டைமும் தெரியாது. திடீர்னு சொன்னவன அட்டட் அப்படியே அப்படின்னு விட்டு அப்புறம் தான் சரி இந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு சொல்லி முடிச்சிடுறேன். முடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு நோட்டீஸ் என் கையில் கொடுத்துருந்தாங்க, பார்த்தேன் நேற்று ரெண்டு நாளைக்கு முதல். 27ஆம் கிழமை என்பதற்கு எந்த ஹதீஸிலும் ஆதாரம் இல்லை. எப்படி எழுதுறாங்க பாருங்க, எப்படி எழுதுறாங்க பாருங்க. லைலத்துல் கத்ரை 27 என்று முடிவு செய்வதற்கு எந்த ஹதீஸ் இமாம் புகாரியோட இவ்வளவு தன்னாவட்டா சொல்ல மாட்டார். லட்சக்கணக்கான ஹதீஸை பாடமாக்கிட்டு இருக்கக்கூடிய ஹதீஸுகளை வல்லுநர்கள் கூட இந்த அளவுக்கு பேச மாட்டார். ஹதீஸே இல்லையா, சரி 27க்கு சஹாபாக்கள் ஆதரவு தெரிவிக்கலையா, 27ஆம் கிழமையை லைலத்திற்கு எதிராக முடிவு செய்வதற்கு காரணம் இல்லையா, அல்ஹம்துலில்லா பிந்திய பத்தில் ஒற்றைப்படை இரவுகளிலே தேடிக்கொள்வது மிக நலன், அதுல மறுப்பு இல்லை இருக்கலாம். சரி 27ஐ ஒரு காரணமாக வைத்து அதை முடிவு செய்வதற்கு ஹதீஸ்ல வழிகாட்டவில்லையா, நிச்சயம் இருக்குது. அதனால இன்ஷா அல்லாஹ் அந்த லைலத்துல் கத்ரை பற்றி உண்டான இந்த சந்தேகம் அது தெளிவு அல்லது அந்த விளைவு இதை பற்றி நாளை இன்ஷா அல்லாஹ் பேசுறேன். இன்னைக்கு நிலையில நான் இதுவரைக்கும் பேசின பேச்சுக்கள்ல ஏன்னா நீ அடுத்து வந்து நாளை ஒரு நாள் மட்டும்தான் பேசுறது, அதுக்கு பிறகு இது இல்லையே நிகழ்ச்சிகள் இல்லை இன்ஷா அல்லாஹ் தாலா. அதனால ஒரு வகையில இந்த பேச்சை இவர்களை பற்றி பேசக்கூடிய பேச்சு நாளைக்கு தொடரும் என்றால் கூட இந்த 10-13 நாட்கள் ஏறத்தால பேசியிருக்கிறேன். யாருடைய உள்ளத்தையும் துன்பப்படுத்தணுண்டோ அல்லது அவங்கள தொல்லப்படுத்தணுண்டோ வருத்தம் ஏற்படுத்தணுங்கிற எண்ணத்தில் நான் பேசலை. சம்பந்தப்பட்ட இளைஞர்னா அந்த தலைவருக்கு கூட அதே கருத்தில் தான் நான் சொல்கிறேன். அவங்கள தூஷிக்கணும் பேசணுங்கக்கூடிய எண்ணம் அல்ல. மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அவர்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைக்க வேண்டும்ங்கிற எண்ணத்தில் தான் இந்த சில கருத்துக்களை நான் வச்சேன். நான் முன்னாகவும் சொல்கிறேன், இப்போவும் சொன்னேன், சொல்கிறேன் இப்போவும். நான் பேசிய பேச்சில் சட்ட ரீதியாக தவறு இருந்துச்சுன்னா சுட்டி காட்ட ஒவ்வொருத்தருக்கும் கடமை இருக்குது. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கடமை முழுமையாக எனக்கு இருக்குது. நான் நிச்சயம் ஏற்றுக்கிடுவேன், அதுலேயும் பகிரங்கமாக சொல்லி ஏற்றுக்கிடுவேன். என் பேச்சில் இந்த தப்பு இருந்துச்சு, இன்ன சகோதரர் சுட்டி காட்டார், அல்ஹம்துலில்லாஹ் என்று அவருக்கு துவா செய்து ஏற்றுக்கிடுவேன். அதே நிலையை அந்த இளைஞர்களும் வைக்கணும். எங்களுக்கு மனசில் பட்டுது நம்ம இது வரைக்கும் செய்தது தப்பு, விடாபுடியாக பிடிவாதமாக ஒரு கொள்கையில் இருந்தே ஆகணும், மக்கள்லாம் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத விட நாலு அல்லாஹ்வும் ரசூலும் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத உள்ளத்தில் ஏற்று, குறிப்பாக இந்த சம்பந்தப்பட்ட இளைஞர்கள் இங்கே இருப்பார்களே ஆனால் அல்லது அவர்கள் வரைக்கும் இந்த பேச்சு போய் சேருமே ஆனால் அவர்கள் விளங்கி வழிக்கு வருவார்களே ஆனால் நாங்கள்லாம் எடுத்துக்கொண்ட முயற்சி என்னுடைய ஏற்பாடர்களுடைய முயற்சி இது வெற்றி பெற்றதாக ஆகும். எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் நமக்கும் தூய இஸ்லாமிய வழிமுறையை காட்டி அதில் நடாத்தி செய்து இறுதி மூச்சு வரைக்கும் அதே நிலையில் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.